அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். எல்லாம் செயல்கூடும் இன்னானை அம்பலத்தே, எல்லாம் உள்ளான் தனியே ஏற்று. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. உரு விளங்க உயிர் விளங்க, உணர்ச்சி எது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருள் உதவு பெருந்தாயாம், மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க, வளர்ந்த சிவக்கொழுந்தே. அன்பெனும் கீழ் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வளைக்குட்படுபெறும் பொருளே, அன்பெனும் கரத்தமரமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அபயம் அபயம். ஞாயிற்றுக்கிழமை 2018 ஏப்ரல் மாதம் 8 வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த வார நிகழ்வில் கும்பகோணம் வள்ளலார் தயவு நிலையம் தயவு திரு டாக்டர் அழகர் ராமானுஜம் PhD ஐயா அவர்கள், முன்னாள் முதல்வர், பொள்ளாச்சி NGM கல்லூரி இயல்பியல் விரிவுரையாளர் ஓய்வு அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மற்றும் உள்ள நம் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். ஐயாவுடன் இன்று அவருடைய நண்பர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள். அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்கின்றோம். ஐயா வணக்கம், வந்தனம். ஜெயராஜ் ஐயா, நீங்க அருட்பா பாடுறீங்களா?
அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, ஐயா தயவு பெரு. டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்களுக்கு வணக்கம், வந்தனம், கோடான கோடி நமஸ்காரம். ஐயா
நமஸ்காரம்.
ஆறாம் திருமுறை திருக்கதவம் திறத்தல். திருக்கதவம் திறவாயோ, திரைகளெல்லாம் தவிர்த்தே, திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ, உருக்கி அமுது கெடுத்தே, உடம்புயிரோடு உளமும் ஒளிமயமே, ஆக்குற மெய் உணர்ச்சி அருளாயோ, கருக்கருதா தனி வடிவோய் நின்னை எண்ணுட்கலந்தே, கங்குல் வகை இன்றி என்றும் கழித்திட செய்யாயோ, செருக்கருதாதவர்களுக்கருளும் சித்திபுரத் தரசே, சிகாமணியே என் திரு நடநாயகனே, மணிக்கதவம் திறவாயோ, மறைப்பை எல்லாம் தவிர்த்தே, மாற்றறியா பொன்னே நின் வடிவது காட்டாயோ, கணிக்கறியா பெருநிலையில் என்னொடு நீ கலந்தே, கரைகடைந்த பெரும்போகம் கண்டிடச் செய்யாயோ, தனிக்கறியா காதல் மிக பெருகுகின்ற வரசே, தாங்க முடியாதெனி என் தனித்தலைமை பதியே, தினி களையா எல்லாம் பணிக்க வல்ல சிவமே, சித்தசிகாமணியே என் திரு நடநாயகனே, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம்.
நன்றி ஜெயராஜய்யா. இப்போது நம்முடைய டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயாவை பற்றிய ஒரு சிறு அறிமுக உரை. டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் கல்வித்துறையிலும் ஆன்மீக துறையிலும் பல சாதனைகளை புரிந்தவர். அவற்றில் சிலவற்றை இங்கே பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா அவர்கள் இயல்பியலில் முதுகலை பட்டம் பெற்றவர் மற்றும் ரிலேட்டிவிட்டி அண்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ் துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர். ஐயா அவர்கள் இயல்பியல் பேராசிரியராக, துறை தலைவராக, கல்லூரி முதல்வராகவும் NGM கல்லூரி பொள்ளாச்சியில் 30 மேலாக சிறப்பான பணிகளை ஆற்றியுள்ளார்கள். இவற்றுடன் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் கல்கத்தா மற்றும் இந்தியன் அசோசியேஷன் ஃபார் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி அண்ட் காஸ்மாலஜி பூனா போன்ற நிறுவனங்களில் நிரந்தர உறுப்பினராகவும் பணியாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்கள் அறிவியல் மற்றும் தத்துவியல் கருத்தரங்கங்களில் சர்வதேச அளவில் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார்கள். இங்கிலாந்து, அமெரிக்கா, மெக்சிகோ, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் தன்னுடைய உரையை நிகழ்த்தியுள்ளார்கள். ஐயா அவர்கள் திரு வேதாத்ரி மகரிஷி மற்றும் வள்ளலார் மீது அளவற்ற பற்று கொண்டவர்கள். அதன் பொருட்டு பல நிறுவனங்களையும் தோற்றுவித்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஐயா அவர்கள் பல புத்தகங்களையும் எழுதி வெளியிட்டுள்ளார்கள். தற்போது கும்பகோணத்தில் வள்ளலார் தயவு நிலையம் என்ற அமைப்பையும் நிறுவி நடத்தி வருகிறார்கள். இப்படி கல்வி, அறிவியல், வாழ்வியல், ஆன்மீகம் போன்ற உயர்ந்த துறைகளில் சிறப்பாக பணியாற்றி வரும் டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே கலந்து கொண்டுள்ளது நாம் அனைவரும் அடைந்த பேறு. ஐயா அவர்களை இந்த ஞாயிறு நிகழ்விற்கு வருக வருக என மீண்டும் ஒரு முறை வந்தனம் கூறி வரவேற்கின்றோம். ஐயா தற்போது வள்ளலார் தரும் விஞ்ஞானம் என்ற தலைப்பில் உரையாற்றுவார்கள். நன்றி ஐயா, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
வணக்கம்.
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 வணக்கம் ஐயா, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
அறப்பெரும் ஜோதி, அறப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அறப்பெரும் ஜோதி. என் இனிய தன்மார்க்க அன்பர்களே, உங்கள் அனைவரிடமும் மகான் வள்ளலாருடைய விஞ்ஞான கண்ணோட்டத்தை, விஞ்ஞானத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பல கருத்துக்களை உங்களோடு சேர்ந்து சிந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சிக்கு என்னுடைய நன்றி. ஆண்டாண்டு காலமாக இந்த ஞானம் எந்த மூலத்திலிருந்து வருகிறதோ அல்லது எந்த மூலம் இந்த ஞானத்தை உருவாக்கியதோ அந்த மூலத்தை பற்றி விஞ்ஞானிகள் சிந்தித்து வருகிறார்கள். மூலமே ஞானமாக மாறியது என்ற கருத்து பொதுவாக பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாகும். ஆக ஆரம்ப நிலையை, ஆதி நிலையை மூலம் என்கிறோம். அந்த மூலத்தின் எழுச்சி பெற்ற என்கிற நிலையை நாம் ஞானம் என்கிறோம். மூலத்தை பிரம்மம் என்கிறது அற்புதைக்க வேதாந்தம். மூலத்தை நாராயணா என்கிறது வைஷ்ணவ வேதாந்தம். சிவன் என்கிறது சைவ சித்தாந்தம். அந்த மூலத்தை அல்லா என்கிறது இஸ்லாமியம். அந்த மூலத்தை பிதா என்கிறது கிறிஸ்தவம். அந்த மூலத்தை அறுப்பன் ஜோதி என்கிறது தன்மார்க்கம். ஆக ஒரே மூலத்தை பல மகான்கள் பல மதிப்புமிக்க பெயர்களை கொண்டு அழைக்கிறார்கள். இவர்களை நாம் மகான்கள் என்கிறோம். பொதுவாக யாரை நாம் மகான் என்று சொல்லுவது என்ற நிலையை நாம் பார்த்தோமே ஆனால், நாம் அனைவரும் ஏதோ ஒரு சாதி, சமய, மத வட்டத்திற்குள் தான் நாம் இருக்கிறோம். நாம் எந்த வட்டத்தில் பிறந்தோமோ அந்த வட்டத்திலேயே நாம் மடிவோம். மனர் நாம் ஒரு சாதாரண மனிதர்களாகிவிடுவோம். எந்த வட்டத்தில் பிறந்தாலும் தனது யுக்தியால் அந்த வட்டத்தை விட்டு வெளியேறி ஒரு புதிய கண்ணோட்டத்தை தருகிறவர்களைத்தான் நாம் மகான்கள் என்கிறோம். புத்தர் பிறந்தது இந்துவாக, ஆனால் அவர் மலர்ந்தது புத்தராக. இயேசுபிரான் பிறந்தது யூதராக, ஆனால் அவர் யூத இனத்தில் மடியவில்லை, அவர் மலர்ந்தது கிறிஸ்துவராக. அதை போலவே குரேஷி என்னும் இனத்தில் பிறந்தார் முகமது நபிகள், ஆனால் அவர் மலர்ந்தது இஸ்லாமியராக. அதை போன்று சைவ சித்தாந்தத்தில் பிறந்தார் வள்ளலார். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் இருந்து உயர்ந்து சன்மாசியாக அவர் முடிவில் உள்ளே வருகிறார். ஆக எந்த வட்டத்தில் நாம் பிறந்தாலும் அந்த வட்டத்தை அகலப்படுத்தி ஆழப்படுத்தி ஒரு புதிய கருத்துக்கு வருபவர்கள் தான் நாம் மகான்கள் என்கிறோம். அந்த வகையில் நாம் இன்று வள்ளல் பெருமானாரை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய மகானாக நாம் பார்க்கிறோம். வள்ளல் பெருமானாருடைய காலம் என்பது 1823 முதல் 1874. அவர் வாழ்ந்த காலத்தில் இந்திய நாட்டில் நாட்டுக்கென ஒரு தனி நமக்கு ஒரு அரசாங்கம் இல்லை. அன்று நாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அடிமைகளாக வாழ்ந்தோம். அன்றைய தினம் அவர் வாழ்ந்த காலத்தில் இங்கே கிறிஸ்தவம் உண்டு, இங்கே இஸ்லாமியம் உண்டு, இங்கே வைணவம் உண்டு, சமயம் உண்டு, சைவம் உண்டு என்று பல நிலைகளில் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டு, தான் வந்துகிற தெய்வத்தை வைத்து பகைத்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் தான் வள்ளலார் வருகிறார்கள். ஆக இப்போது வள்ளலாருடைய ஒரு விஞ்ஞான பார்வை, விஞ்ஞான பார்வை என்பது தர்க்க ரீதியான ஒரு பார்வை. ஒரே ஒரு மூலத்தை ஒருவர் நாராயணா என்கிறார், ஒருவர் பிரம்மம் என்கிறார், ஒருவர் அண்ணன் என்கிறார், ஒருவர் சிவா என்கிறார் என்று இருந்த நிலை மாறி வள்ளலார் அன்று கண்டது ஒவ்வொரு பெயரையும் ஒவ்வொரு மூலம் என்று, ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு தெய்வம் என்று இந்த மக்கள் இனம் தவறாக நினைத்து அவை இது என் தெய்வம், இது ஒன் தெய்வம் என்று சந்தைகளுக்கு சொத்தரை வைத்து வந்த காலத்தில் தான் வள்ளல்பெருமானார் வருகிறார்கள். அவர்கள் வந்து இந்த இறைவனை வணங்குகிற முறையில் ஏற்பட்டிருக்கிற சண்டைகளை பார்த்த போதுதான் சாலையிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, காத்திர சண்டையிலே, போத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகே இங்கே அலைந்து அலைந்து அறிந்த அறப்பல்லவே என்று ஒரே உலகத்திற்கு பல பல பெயர்கள் உண்மை தவிர ஒவ்வொரு பெயரும் ஒரு மூலம் அல்ல, ஒவ்வொரு பெயரும் ஒரு தெய்வம் அல்ல என்று முதல் முறையாக ஒரு மத நல்லிணக்கத்திற்கு இட்டவர் வள்ளல் பெருமானார். எனவே நாராயணா என்றும் பிரம்மம் என்றும் சிவன் என்றும் பிதா என்றும் அண்ணா என்றும் பெயர்களை வைத்து அதை ஒரு ஒரு மனித ரூபத்தில் பார்த்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் மூலம் என்பது நம்மை போன்ற மனிதரை போன்ற உருவம் கொண்டது அல்ல என்ற நிலையை மாற்றி அவர் அந்த மூலத்திற்கு ஆணும் அல்லாது பெண்ணும் அல்லாது ஒரு நாமத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் யோசித்தார். ஏனென்றால் ஆணாகவும் பெண்ணாகவும் பார்த்து வெவ்வேறு ரூபங்களாக பார்த்து வெவ்வேறு தெய்வங்களாக பார்த்த நிலையில் மூலம் ஒன்றுதான், அதற்கு ஆண் என்றும் பெண் என்றும் கிடையாது, ஆணும் அதுதான் பெண்ணும் அதுதான் என்று சொல்லி பொதுவான ஒரு பெயர் இந்த மூலத்திற்கு நாம் தர வேண்டும் என்று அவர் ஒரு பெயரை தேடிய போது அவருக்கு அடி எடுத்து கொடுத்தது மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகரை வள்ளல் பெருமானார் தனது குருவாக ஏற்றுக்கொண்டவர், தனது குருவாக வர்ணித்தார், அவரை வரித்துக் கொண்டார். அவர் திருவண்பாவியில் முதல் அடியாக ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யான் பாட கேட்டேயும் மாதே வளருகிறோம் என்ற அந்த அடியிலேயே மாணிக்கவாசக நான் யாரை பாடுகிறேன் என்று சொல்ல வந்தவர் நான் பாடுவது அரும் பெரும் ஜோதியை என்று அவர் கூறிய போது அதே அந்த சொற்களைத்தான் ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டத்துடன் கூடிய ஒரு இறை நாமத்தை நமக்கு கொடுத்தார்கள். ஆக மூலம் என்பது எந்த மூலத்திலிருந்து இந்த ஞானம் வந்ததோ அந்த மூலத்தை அருப்பெரும் ஜோதி என்று அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல என்று ஒரு பொதுவான நாமத்தை கொடுத்தவர் வள்ளல் பெருமானார். அதற்கு பிறகு இந்த நாமங்களைத்தான் வள்ளல் பெருமானாரும் ஆரம்ப காலத்தில் பாடினார். அவர் ஆரம்ப காலத்தில் சைவ சித்தாந்த மரபில் இருந்தவர். ஆகவே அந்த மரபுப்படி தனது சிறு வயதில் அவர் முருகனை பற்றியும் பாடினார், நமச்சிவாயத்தை பற்றியும் பாடினார், நடராஜரை பற்றியும் பாடினார், ஒவ்வொரு தெய்வங்களாக பற்றியும் பாடினார். ஆனால் இறுதி நிலையில் இந்த தெய்வத்திற்கு நாம் கொடுத்த பெயர்களில் ஆண் என்றும் பெண் என்றும் இருக்கிற பெயர்களை தவிர்த்து அருப்பெரும் ஜோகி என்ற ஒரு நிலைப்பாடு அவருக்கு வந்தபோது அவர் எழுதியதுதான் அருப்பெரும் ஜோதி ஆகவர். 1596 வரிகள் கொண்ட இந்த அருப்பெரும் ஜோதி அகவலில் தாம் இதுவரை சொல்லி வந்த எந்த நாமத்தையும் அவர் அதில் குறிப்பிடவில்லை. அவர் குறிப்பிடுவது ஒரே ஒரு நாமத்தை அருப்பெரும் ஜோதி என்று அவரது அருப்பெரும் ஜோதி என்று அவருடைய உள்ளத்தில் அந்த மூலத்திற்கு நாமம் வைத்தவுடன் அந்த அருப்பெரும் ஜோதி அளப்பரியது எல்லையற்றது என்று உணர்ந்ததற்கு பிறகு இந்த அருப்பெரும் ஜோதி என்ற என்பதற்கு அவரை ஏற்கனவே நாம் பல தெய்வங்களை பல பிள்ளைகளாக வழங்கி வந்த அந்த முறையை அவர் தவிர்க்க தொடங்கினார். அப்படி பிள்ளைகளையும் அந்த தெய்வத்திற்கு நாம் கொடுத்த உருவங்களையும் அவர் தவிர்க்க தொடங்கிய போதுதான் அதுவரை சிதம்பரம் ராமலிங்கம் என்றுதான் அவர் கையில் சொல்வார். ஆனால் அந்த சிதம்பரத்தையே தொடர்ந்து அங்கே இருந்து 20 அல்லது 25 கிலோமீட்டர் தொலைவில் வேறு ஒரு ஊருக்கு போய் அங்கே ஒரு புதிய வளாகத்தை அவர் ஏற்படுத்தினார்கள். ஆக அந்த புதிய வளாகத்தில் அதுவரை அவர் பாடிய எந்த சிலையும் அங்கே இல்லை, எந்த நாமரூபமும் அங்கே இல்லாது அருப்பெரும் ஜோதி என்ற ஒரே நாமத்தில் ஒரு ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல என்ற ஒரு ஒருமைப்பாடான ஒரு நாமத்தில் அவர் அந்த ஆண்டவரை பார்க்க தொடங்கினார். அப்படி பார்த்த அந்த வள்ளல் பெருமானார் அதே ஆண்டவன் எல்லாராக வந்திருக்கிற அதே ஆண்டவன் தான் எனக்குள்ளும் விளங்குகிறார் என்று அவர் உணர்ந்த போது அருச்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் என்று பாடிய அவர் இறுதியாக சிற்றபையில் நமது உடம்பு என்ற சிற்றபையில் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் என்று அது அருச்சோதி தெய்வம் தான் நமக்கு உள்ளாகவும் விளங்குகின்றது என்று சொன்ன அந்த வள்ளல் பெருமானார் அன்று அருச்சோதி தெய்வம் எங்கு இருக்கிறது என்ற நிலைப்பாட்டிற்கு வரும்போது அவர் அங்கு சொல்வது அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். இதுதான் வள்ளல் பெருமானாருடைய விஞ்ஞானம் எதுவாக தொடங்குகிறது. அம்பலத்தே என்று சொல்லும்போது இந்த பர இரண்டே முழுவதும் விளங்குகின்றது தெய்வம். ஆக முதல் முறையாக ஒரு ஆன்மீகவாதி தெய்வம் என்பது இந்த பரவெளி என்ற நிலைக்கு வரக்கூடிய ஒரு கருத்தை வெளியிட்டவர் வள்ளல் பெருமானார். ஆகவே அவரது அகவலில் ஆங்காங்கே வெளி என்ற வார்த்தை வந்து கொண்டே இருந்தது. சச்சிதானந்த தன் பரவெளி எனும் அச்சியல் அம்பலத்து அறுப்பெரும் ஜோதி அங்கே வெளி என்று சொல்கிறார். உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்தோங்கும் அறுப்பெரும் ஜோதி என்று அந்த வெளியை மறுபடியும் குறிப்பிடுகிறார். ஆக இந்த வெளி என்று சொல்லுகிற போது அதை ஆங்கிலத்தில் பேர் என்று சொல்வோம். ஆக ஆன்மீகத்தில் முதல் முறையாக விஞ்ஞானத்தில் புழங்குகின்ற அந்த தே என்ற அந்த கருத்தை அவர் ஆன்மீகத்துக்கு கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரும்போதுதான் தே என்பது வெளி என்பது விஞ்ஞானத்திலும் வருகிறது, அதே தே என்பதுதான் ஆன்மீகத்திலும் அவர் கொண்டு வந்ததால் இங்குதான் அவரது விஞ்ஞான பாதை வெகுவாக உயர்ந்தது. ஆக முதல் முதலாக ஒரு ஆன்மீகவாதி தே என்பதை அவர் அந்த ஆன்மீகத்தில் கொண்டு வந்த போது அவர் அந்த விஞ்ஞானத்திற்கு மிகப்பெரியதொரு பங்கை ஆற்றுகிறார். இதே இந்த வெளி என்பதை பற்றி நியூட்டனும் பேசினார், நியூட்டனுக்கு பிற்பாடு வந்த ஐன்ஸ்டைனும் பேசினார். ஆனால் அதே வெளியே பள்ளி பெருமாள் பேசுகிற விதம் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. நியூட்டன் வெளி என்பதை பற்றி பேசிய போது அந்த வெளி என்பது ஒன்றும் இல்லாத வெற்றிடம் என்று ஒரே வழியில் விதித்தார். ஐன்ஸ்டைன் வெளி என்பதை பற்றி பேசுகிற போது வெளி என்பதில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொன்னாரே தவிர அது என்ன அது என்பதை அவரால் தீர்மானிக்க முடியவில்லை. ஆக விஞ்ஞானத்தில் வெளி ஸ்பேஸ் பற்றி அவர்கள் பேசினாலும் நியூட்டன் அதை வெற்றிடமாக கருதினார், ஐன்ஸ்டைன் அதில் ஏதோ ஒன்று உண்டு ஆனால் என்னவென்று தெரியவில்லை என்று அவர் முடித்தார். அந்த இடத்திற்கு இப்போது வள்ளல் பெருமானார் வரும்போது வெளி ஸ்பேஸ் அதுதான் நான் சொல்லுகிற அருட்படும் ஜோதி என்று வந்தவர் தப்புவாத தனி பர வெளி எனும் அத்வீத சபை அருட்படும் ஜோதி என்று சொன்னார். சொல்லுகிற அருட்பரும் ஜோதி இந்த பறவெளியே என்று சொல்லி இந்த பறவெளியில் என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்று சொன்னதும் வள்ளல் பெருமானாரே. அகவலை அவர் முடிக்கும் போது முடிக்கும் தருவாயில் அவர் சொல்லுவார் அற்பரும் ஜோதி என்பது எப்படிப்பட்டது என்பதை அவர் சொல்லுவார். போற்றினின் பேர் அருள், போற்றினின் பெரும் சீர், ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமானார் அகவலை முடிப்பார். அந்த இரண்டு வரிகளில் போற்றியின் பேர் அருள், அருள் என்று சொன்னாரே அருளினார் வழங்கினார் என்று பொருள். அவர் ஏன் அருள் என்று சொல்கிறார் என்றால் அந்த அருட்பெரும் ஜோதியாக அந்த பர நிலையேதான் மூலத்தை கொடுத்தது, மூலத்திலிருந்து இந்த ஞானத்தை கொடுத்தது என்பதற்காக போற்றினின் பேர் அருள் என்றார். போற்றினின் பெரும் சீர் என்றார். சீர் என்பது ஒழுங்கு. எங்கே ஒழுங்கு இருக்கிறதோ, எங்கே சீர் இருக்கிறதோ அதற்கு பின்னாடி அங்கே ஒரு அழிவு இருக்கு. அழிவுதான் ஒழுங்கு ஒழுங்கிற்கு காரணமாக அமையும். ஆகவே இந்த பரவெளி என்பது அருட்பெரும் ஜோதியாக இந்த பரவெளி என்பது அழிவு மயமானது என்று கொட்டுக்காட்டியவர் வள்ளல் பெருமானார். அதோடு ஆற்றலின் ஓங்கிய அற்பன் ஜோதி என்று முடிக்கிறார். இந்த பறவெளி என்பது ஒன்றுமில்லாத வெற்றிடம் அல்ல, அங்கே ஆற்றல் நிறைந்திருக்கிறது என்பதையும் சுட்டுக்காட்டி வெளி என்பது நான் எதை அற்பன் ஜோதி என்று சொல்லுகிறேன் என்றால் இந்த பறவெளியை நான் சொல்லுகிறேன். இந்த பறவெளிதான் நமக்கு ஞானத்தை கொடுத்தது, இந்த பறவெளி அறிவுமயமானது, இந்த பறவெளி ஆற்றல் மிக்கது என்று நியூட்டனையும் நியூட்டனுக்கு தெரியாத உண்மைகளையும் சொன்னார் வள்ளல் பெருமானார். ஐன்ஸ்டைனுக்கும் தெரியாத உண்மைகளை சொன்னவர் வள்ளல் பெருமானார். ஆக வள்ளல் பெருமானாருக்கு பிறகு நாம் வெளி என்பது ஒன்றுமில்லாத வெற்றிடம் அல்ல, அங்கே ஆற்றல் இருக்கிறது, அங்கே அறிவு இருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நாம் வரும்போது இந்த இடத்தில்தான் இந்த அறிவும் ஆற்றலுமாக இருக்கக்கூடிய இந்த பறவெளி தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு இந்த ஞானமாக மாறியது இந்த நிலைக்கு வருகிறார். இதை ஒரு இடத்தில் வள்ளல் பெருமானார் கூறும்போது தான் ஒரு தானாய் தானே தானாய் ஒரு உயிர் விளைக்கும் ஒரு கதை பொருளே என்று அர்த்தம் ஜோதி கூப்பிடுகின்றார். விளைக்கும் ஒரு தனி பொருளே என்கிறார் வள்ளல் பெருமானார். ஆக அருட்பெரும் ஜோதி என்ற அந்த பரம் பொருள் இந்த பரவெளி தன்னைத்தானே இந்த மூலமாக மாற்றிக்கொண்டது என்ற அந்த வரிகள் இன்று இன்றைய விஞ்ஞானத்தின் உச்சகட்டமான சமீபத்தில் வாழ்ந்து நம்மோடு வாழ்ந்து அடைகிற ஸ்டீஃபன் என்ற மாபெரும் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை எழுதி பிரசாரமாக்கினார். த கிராண்ட் டிசைன் என்று அந்த புத்தகத்திற்கு பெயர். அது வெளிவந்து சுமார் 4-5 ஆண்டுகள் இருக்கலாம். த கிராண்ட் டிசைன் என்ற புத்தகத்தில் இறுதியாக அவர் இன்றைய ஒரு மாபெரும் விஞ்ஞானி நியூட்டன் ஐன்ஸ்டைனுக்கு கிடைக்க வந்த ஒரு மாபெரும் விஞ்ஞானி அந்த புத்தகத்தினுடைய இறுதிக்கு வரும்போது அவர் கூறியது, ஸ்டீஃபன் ஹாக்கிங் கூறியது, இந்த பிரபஞ்சம் என்பது இதற்கு முன்பாக இருந்த ஒரு எல்லையற்ற ஆற்றல் தளத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் உருவானது. அவர் மீண்டும் கூறுவார், ஸ்டீஃபன் ஹாக்கிங் மீண்டும் கூறுகிறார், எல்லையற்றதாக ஒரு ஆற்றல் தளம், எனர்ஜி ஃபீல்டு என்று சொல்லுவார், ஒரு எனர்ஜி ஃபீல்டு ஆற்றல் தளம் இருக்கிறது. இந்த ஆற்றல் தளம் தானாகவே ஒரு ஞானத்தை உருவாக்க முடியும், ஆகவே அது இந்த ஞானத்தை உருவாக்கி இருக்கிறது என்று அந்த பெண்கள் அந்த வரிகள் முடிகின்றன. ஆக ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்று சொல்லுகிற ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருந்தது, அந்த ஆற்றல் தளம் தானாகவே இந்த ஞானத்தை உருவாக்க முடியும், ஆகவே உருவாக்கி இருக்கிறது என்ற வரிகள், இன்றைய விஞ்ஞானிகளுடைய வரிகள் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளல் பெருமானார் கூறியிருக்கிறார். தான் ஒரு தானாய், தானே தானாய், ஒரு உயிர் நிலைக்கும் ஒரு தனி பொருளே என்று அவர் அன்றைக்கே சொன்னது. அன்றைக்கே அந்த விஞ்ஞானத்தின் குற்றத்தில் அவர் வருகிறார். இதில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்களுக்கும் வள்ளல் பெருமானார் அவர்களுக்கும் ஒரு பெருத்த வித்தியாசம் உண்டு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு ஆற்றல் களம் தானாகவே இந்த ஞானமாக மாற முடியும் என்ற கருத்திற்கு வந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங், அந்த ஆற்றல் களம் தான் தெய்வம் என்று அவரால் சொல்ல முடியவில்லை. ஆனால் வள்ளல் பெருமானார் எந்த ஒன்றில் அறிவாகவும் ஆற்றலாகவும் தானே இந்த மூலம் இந்த ஞானமாகவும் மாறியதோ அதுதான் அருட்பொருள் ஜோதி தெய்வம் என்பதை அதை தெய்வமாக சொல்லுகிறார் வள்ளல் பெருமானார். ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அதுதான் தெய்வம் என்று அவரால் சுட்டிக்காட்ட முடியவில்லை. ஏனென்றால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆதியிலிருந்து முடிவு வரை அவருக்கு சொல்லிக் கொடுத்தவாறு தெய்வம் என்றார் ஒரு தலை, இரண்டு கால்கள், இரண்டு கைகள் என்று இப்போதுதான் தெய்வம் என்று அவரும் நினைத்துவிட்டார். ஆக அவர் அந்த ஆற்றல் களத்தை தொட்டாலும் அதுதான் தெய்வம் என்று சொல்லவில்லை. அதுதான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை விட அந்த ஆற்றல் களம் தான் தெய்வம் என்று சொல்லிய வள்ளல் பெருமானார் இங்குதான் விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் ஒன்றாக்குகிறார் வள்ளல் பெருமானார். ஆக ஸ்டீஃபன் ஹாக்கிங் அதுதான் தெய்வம் என்று சொல்லவில்லை. அதை விட அவர் இன்னொரு கருத்தை வெளியிட்டு அவரை மிகுந்த சங்கடத்திற்குள்ளும் உள்ளார். ஒரு ஆற்றல் களம் இந்த ஞானத்தை உருவாக்க முடியும், எனவே இந்த ஞானத்தை உருவாக்க கடவுள் அவசியமில்லை என்ற ஒரு வரியையும் சேர்த்துவிட்டார். ஆக ஸ்டீஃபன் ஹாக்கிங் அந்த ஆற்றல் களத்தை தொட்டாலும் தான் தொட்டது தெய்வம் என்று அவரால் உணரவில்லை. ஆனால் வள்ளல் பெருமானாரோ தான் தொட்டதுதான் அற்புதம் ஜோதி தெய்வம், இந்த பரவெளி அறிவும் ஆற்றலுமாகும், இந்த பரவெளி எப்பொழுது இந்த ஞானம் உருவானதோ அதுதான் தெய்வம் என்று நமக்கு தெய்வத்தை புலப்படுத்தியவர் வள்ளல் பெருமானார் ஆவார். ஆக இன்றைய விஞ்ஞானத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புதிர் என்னவென்றால், இந்த மூலத்திலிருந்து ஞானம் எப்படி தோன்றியது என்ற ஒரு கருத்து இன்றும் விஞ்ஞானத்திற்குள் வந்து சேரவில்லை. இன்றைய விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய அவர்கள் சொல்ல முடியாத ஒரு காரணம் கூற முடியாத ஒரு கருத்து இந்த விஞ்ஞானத்தில் என்னவென்றால், அடிப்படை துகள் வரைக்கும் பண்டமெண்டல் பார்ட்டிகள் அடிப்படை துகள் வரைக்கும் செல்லுகிற இன்றைய விஞ்ஞானி அந்த அடிப்படை துகள் எதிலிருந்து வந்தது என்று அவர்களால் சொல்ல தெரியவில்லை. ஆனால் வள்ளல் பெருமானார் அவர்கள் அடிப்படை துகள் வரைக்கும் சென்ற வள்ளல் பெருமானார் அவர்கள் அந்த அடிப்படை துகள் என்பது அதற்கும் ஆதாரமாக இருக்கிற அறிவும் ஆற்றலுமாகிய அரசும் ஜோதியாகிய இந்த பரவெளிதான் என்று இதிலிருந்து அந்த அடிப்படை துகள் தோன்றியது என்பதையும் சொல்லி ஒரு விஞ்ஞானத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக விரும்புகிறார் வள்ளல் பெருமானார். இன்று விஞ்ஞானம் பதில் சொல்ல முடியாத அந்த இடத்தில் வள்ளல் பெருமானாரின் அகவல் நமக்கு பதிலை தருகிறது. வள்ளல் பெருமானார் இந்த பஞ்சபோதங்களும் எங்கிருந்து தோன்றின என்று கூற வந்த வள்ளல் பெருமானார், பஞ்சபோதங்கள் என்பது மேலிருந்து கீழே இருக்கும் இறங்குவோமையானால் நீளம், அதற்கும் மென்மையானது நீர், அதற்கும் மென்மையானது நெருப்பு, அதற்கும் மென்மையானது காற்று, அதற்கும் அடிப்படையானது ஜின். அதை தமிழ் மொழியில் வான் இமல் என்று சொல்லுவார்கள். அதற்கும் அடிப்படையானது வெளியாகிய அற்படும் ஜோதி என்று அந்த வரிசைப்படுத்துகிறார் வள்ளல் பெருமானார். ஆக இன்று வள்ளல் பெருமானாரின் அகவல் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான கருத்தை தருகிறது. இந்த வான் புகழ் எங்கிருந்து தோன்றியது என்ற கருத்துக்கு வரும்போது வள்ளல் பெருமானார் தரும் அகவலை நாம் பார்த்தோமேயானால், வான் இடை காற்றும் வான் புகழிலிருந்து பெரிய காற்று உண்டு, இடை என்றால் இருந்து, வான் இடை காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆனர வகுத்தது அறுப்படும் ஜோதி என்று இந்த வான்புகள் இங்கிருந்து வந்தது அறுப்படும் ஜோதியாக பல வீட்டிலிருந்து இது வந்தது என்று விஞ்ஞானம் கூற முடியாததை என்று வள்ளல் பெருமானார் கூறுகிறார். நெருப்பிடை நீரும் நீரிடை குவியும் அறுப்பிட வகுத்தது அறுப்படும் ஜோதி என்று அறுப்படும் ஜோதியினுடைய எழுச்சிதான் நெருப்பும் அவருடைய எழுச்சிதான் நீர் நிலம் என்று எங்கிருந்து இந்த கண்டுபோனங்கள் தோன்றின என்பதற்கு விஞ்ஞானம் பெற முடியாத ஒரு கூற்றினை ஒரு கருத்தை இன்று நமக்கு அகவல் தருகிறது. ஆக இதை சற்று ஆழமாக சிந்தித்தோமே ஆனால் வள்ளல் பெருமானார் தான் முதல் முறையாக வெளி பற்றிய மிக தீவிரமான ஒரு ஆராய்ச்சியில் இறங்கினவர் வள்ளல் பெருமானார். அவரது அந்த தீவிரமான ஆராய்ச்சியின் பலனாகத்தான் வள்ளல் பெருமானார் 1884 தன்னைத்தானே ஒரு ஒளி உடம்பாக மாற்றிக்கொண்டார். 1874 பிறகு 1879 ஐன்ஸ்டைன் பிறக்கிறார். அவர் வள்ளல் பெருமானாருக்கு பிறகு 5 ஆண்டுகள் கழித்து ஐன்ஸ்டைன் வருகிறார். ஆக அந்த ஐன்ஸ்டைன் வர 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 அவர் தனது விஞ்ஞானத்தை ஆராய்ச்சி செய்த போது இந்த அலைகளாக இந்த காந்த மண்டலத்தில் இருக்கிற வள்ளல் பெருமானுடைய கருத்துக்கள் தான் ஐன்ஸ்டைனின் உள்ளே சென்று வெளி பற்றிய தாற்பயத்தை ஐன்ஸ்டைனையும் பேச வைத்தது வள்ளல் பெருமானுடைய அலைகள் தான். ஆக நியூட்டன் பேசாத சில கருத்துக்களை வெளி என்பதை பற்றி ஐன்ஸ்டைன் பேசினார் என்ற ஐன்ஸ்டைனுக்கு முன்பாக வந்த வள்ளல் பெருமானுடைய கருத்து அலைகள் தான் ஐன்ஸ்டைனை கூட வெளி பற்றிய சில தாற்பயங்களை பேச வைத்தது என்றால் அதுவே இன்றைய விஞ்ஞானத்திற்கு வள்ளல் பெருமானார் வழங்கிய ஒரு மிகப்பெரிய கொள்கையாகும். ஆக வள்ளல் பெருமானார் சிலைகளை தவிர்த்த ஒரு இறை வணக்கத்திற்கு வருகிறார். அதுதான் அவர் காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி என்று சொல்லணும். ஏனென்றால் பொதுவாக சின்னங்கையில் சின்னாபின்னமாக கிடக்கிற நாம் சின்னங்களை கடந்த நிலைக்கு நாம் போகும்போதுதான் நமக்கு நம்மில் ஒரு உலக அமைதியை நாம் பெற முடியும். அவ்வாறு சின்னங்களை கடந்த நிலைக்கு நாம் செல்லவில்லை என்றால் சின்னங்களை வைத்து நாம் சண்டைகள் தான் போட்டுக் கொண்டிருப்போம். ஆக இனி வருகிற காலத்தில் உலக அமைதி ஏற்பட வேண்டும் என்றால் நமது இறை வணக்கம் சின்னங்களை சிலைகளை கடந்த நிலைக்கு செல்ல வேண்டும். அப்படி சிலைகளை கடந்த நிலைக்கு போகும்போது எல்லாமே ஒன்றாகி விடுகிறது. அந்த எல்லாமே ஒன்றாகி விடுகிற நிலையில் தான் தெய்வத்தை அகத்துள் உணர்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை நமக்கு புலப்படும். எனவே வள்ளல் பெருமானார் தத்துவத்தில் தருகிற செய்தி, ஒவ்வொரு பெயரும் ஒரு கடவுள் அல்ல, ஒவ்வொரு பெயரும் ஒரு மூலம் அல்ல, ஒரே தெய்வத்தின் பல பல பெயர்கள் தான் அவைகள் என்று பாரதியார் கூட இதை மிக பிரமாதமாக பிற்காலத்தில் வள்ளலாரை அவர் சுட்டுக்காட்டினார். பாரதியார் சொன்ன போது தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூட உய்வது அனைத்திலும் ஒன்றாய் என்றும் கோ பொருளானது தெய்வம் என்று பாரதியார் பாடியதற்கு காரணமே வள்ளல் பெருமானார் தான். ஏனென்றால் வள்ளல் பெருமானார் ஒரு இடத்தில் அகவலில் கூடும் போது கூறுகிற போது நான் எதை அற்படும் ஜோதி என்று சொல்லுகிறேன் என்று வள்ளல் பெருமானார் அவர் அருளிய போது அந்த அகவலில் இருப்பவன் மெய்ப்பொருள் என்ப மெய் கண்டோம் அப்பொருள் ஆனது அற்படும் ஜோதி என்று அற்படும் ஜோதியை மிக அழகாக அறிமுகம் செய்கிறார் வள்ளல் பெருமானார். அறுப்படும் ஜோதி என்பது மெய்ப்பொருள், அந்த மெய்ப்பொருளைத்தான் நான் அறுப்படும் ஜோதி என்று சொல்லுகிறேன். மெய்ப்பொருள் என்பது ஒன்றுதான், ஆனால் நாம் அந்த மெய்ப்பொருளுக்கு கொடுத்த உருவங்கள் தான் பல பலவாக இருக்கின்றதே தவிர மெய்ப்பொருள் ஒன்றுதான். ஆகவேதான் பாரதியார் அதை அவர் பாடிய அவருடைய பாண்டில் பாடும் போது உய்வது அனைத்திலும் ஒன்றால் பொருளானது செய்யும். ஆக ஒரு இலக்கியவாதியாக பாரதியாரை பாடமைத்ததும் ஒரு அஹிம்சை வெளி பற்றிய தாத்பரியத்தை சொல்ல வைத்ததும் வள்ளலாருடைய கருத்துக்கள் தான் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஆக இன்று நமக்கு வேண்டியது உலகம் அனைத்திலும் எல்லோரும் இறைவனை வணங்குகிறோம், நாம் வணங்குகிற தெய்வம் ஒன்றே, ஆனால் பல பல பெயர்களில் வணங்குகிறோம் என்ற நிலைக்கு நாம் வரும்போதுதான் நமக்கும் மற்றவருக்கும் உள்ள பேதம் நீங்கி ஒற்றுமை புலப்படும். ஆக அவ்வாறு ஒரு மத நல்லிணக்கத்திற்கு வித்திட்டவர் வள்ளல் பெருமானார். அதே வள்ளல் பெருமானார் வாழ்க்கையில் ஒரு மத நல்லிணக்க நல்லிணக்கத்திற்கு வித்திட்ட வள்ளல் பெருமானார் விஞ்ஞானத்திற்கு வரும்போது விஞ்ஞானம் சொல்லுகிற அளவற்றே என்று சொல்லுகிறாரே விஞ்ஞானத்தில் அவர்கள் நினைக்கிறது மாதிரி விஞ்ஞானிகள் நினைக்கிற மாதிரி வெளி என்பது வெற்றிடம் அல்ல, அந்த வெளி என்பதில் தான் அறிவும் இருக்கிறது ஆற்றலும் இருக்கிறது என்று சொல்லி இனி ஒரு புதிய விஞ்ஞானம் வர வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய ஒரு கூற்று. இந்த புதிய விஞ்ஞானத்தில் வெளி என்பதில் அறிவு இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது என்பது இரண்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு புதிய விஞ்ஞானத்தை உருவாக்கியவர் வள்ளல் பெருமானார். அவர் விஞ்ஞானம் ஆனாலும் சரி வாழ்க்கை எரி ஆனாலும் சரி வள்ளல் பெருமானார் மிகப்பெரிய முன்னோடியாக ஒரு புரட்சியாளராக நமக்கு திகழ்கிறார். இறுதியாக அவர் வாழ்க்கைக்கு வரும்போது அறுப்பரும் ஜோதியாக இருக்கிற எல்லையற்றதாக இருக்கிற அந்த அறுப்பரும் ஜோதி இருக்கிறது, அந்த அறுப்பரும் ஜோதியின் ஒரு துளிதான் நாம். ஆக ஒரு துளி ஒரு எல்லையற்றதாக இருக்கக்கூடியதற்கு நான் என்ன செய்துவிட முடியும், ஆனால் என்னை போன்ற சக மனிதர்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய முடியுமையானால் உதவி செய்ய முடியும். ஆகவே மனிதன் மனிதனுக்கு உதவுகிற ஒரு புதிய வாழ்க்கை முறையை கொடுக்காட்டின ஒரே மூலம்தான் இந்த ஞானம் ஆகியிருக்கிறது, ஒரே தெய்வம்தான் மனிதர்களாக ஆகியிருக்கிறது. எனவே அவருக்குள்ள பதிதான் எனக்கு உள்ள பசி என்பது நான் வாடுகிற போதுதான் இன்னொருவரும் பசியால் வாடுவார். ஆகவே தெய்வமே மனிதர்களாக வந்ததால் மனிதர்களின் பசியை போக்கி அந்த துன்பத்தை போக்கும் போது நாம் தெய்வத்தை அங்கே காண்கிறோம் என்று சொல்லி மனிதர்களுடைய பசி துன்பத்தை போக்குவதை தான் நாம் தர்மத்தின் வழியாக நடக்கிற பாதை என்று அவர் அங்கே சுற்றி வளாகத்தில் அந்த மகளூரில் அவர் முதல்வரையாக சென்று அவர் ஆரம்பித்தது தர்மசாலை. அந்த தர்மசாலையில் ஜீவசாலையாக பசி துன்பத்தை முதலாவதாக அவர் போக்கினார். இப்போது நாம் ஒரு அன்னதானம் கொடுப்பது என்றால் அதை அன்னதான கூடம் என்று பெயர் வைப்போம், அன்னம் வழங்கும் இடம் என்று ஒரு பெயர் வைப்போம். ஆனால் வள்ளல் பெருமானார் அவர் அன்னதானம் இடுகிற அந்த இடத்திற்கு அன்னதான கூடம் என்று பெயர் வைக்கவில்லை, அது தர்மத்தின் பாதை தர்மசாலை என்று ஒரு பிற மனிதனுடைய துன்பத்தை போக்குவதுதான் நாம் தர்மத்தின் வழி நடக்கிற பாதை என்று அவர் வடலூரில் முதல் முதலாக ஏற்படுத்தியது தர்மசாலை. 1869 தர்மசாலையை ஏற்படுத்தியதற்கு பிறகுதான் அற்பரும் ஜோதியை பற்றி சிந்திக்கிற இடமாக அவர் சுத்தி அந்த அந்த இடத்தில் சத்திய ஞான சபையை கட்டினார். அவர் சத்திய ஞான சபையை கட்டும் போது அதை கோயில் என்று பெயரிட்டு அவர் அழைக்கவில்லை. ஏனென்றால் கோயில் என்று சொன்னால் மறுபடியும் சிலைகள் வரும், மறுபடியும் சின்னங்கள் வரும் என்று நினைத்து அந்த கோயில் என்ற வார்த்தையை அவர் தவிர்த்து அது நாம் அருட்பரும் ஜோதியாக ஆண்டவரை சிந்திக்கிற இடம் சத்திய ஞான சபை என்று அதை சபையாக மாற்றினார். ஆகவே எந்த இடத்திலும் அவர் ஒரு சிலைகளை கடந்த ஒரு தெய்வ வணக்கம், வெளியை பற்றி பேசி வெளியை விஞ்ஞானத்திற்குள்ள அவர் கொண்டு வந்த அவரது பாவனை என்று எந்த இடத்திலும் நாம் வள்ளலாரை நாம் முன்னோடியாக பார்க்கிறோம். ஆகவே இறுதியாக அவர் வரும்போது ஒரு மனிதனுடைய அடையாளம் என்பது எதில் இருக்கிறது என்று கூறும் போது சிலரது துன்பத்தை போக்குவதுதான் ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம். அது மட்டுமல்ல, அவன்தான் ஒரு உண்மையான சன்மார்க்கு என்பதையும் எடுத்து காட்டினார் தொழில் பெருமானார். ஆக அவர் அகவலை முடிக்கும் போது அவர் கூறியது யார் சன்மார்க்கு, யாரை நான் சன்மார்க்கு என்று கருதுவேன் என்று அவர் கூற வந்த போது உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக. அவங்க வந்து உங்ககிட்ட உதவி கேட்டதும் கூட எதிர்பார்க்காத, நீ அடைந்து விளக்குக மகிழ்க. அவ்வாறு நீ அடைந்து அந்த துன்பத்தை விளக்கும் போது அவர்கள் மகிழ்ச்சி இருக்கிறார்களே, அந்த மகிழ்ச்சி தான் உனது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எனவே உலகின் உயிர்களுக்கு உறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க. சுத்த தன்மார்ந்த சுகநிலையை பெறுக. யாரொருவர் மிக உயிரின் துன்பத்தை போக்குகிறார்களோ அவர்கள்தான் சுத்த சன்மார்க்கி என்று அழைப்பேன் என்று சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓம்புக என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர் ஆற்றலின் ஓங்கிய அறுப்பரும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வுகளை கொடுத்தவரும் அவரை. ஆக வள்ளலாருக்கு பிறகு சாதி மதங்கள் சமயங்கள் என்று இறைவனுடைய நாமங்களில் அமைந்துள்ள அந்த வேற்றுமைகளை எல்லாம் தவிர்த்து வாழ வேண்டும் என்பதே வள்ளலார் கண்ட மிகப்பெரிய ஒரு ஒருமைப்பாடு. ஆக வள்ளல் பெருமானார் மதங்களிடையே ஒரு நல்லிணக்கத்தை தேடினார், தேசங்களிடையே ஒரு மனிதர்களை ஒற்றுமைப்படுத்தினார், இறுதியாக மனித நேயத்தை கண்டார். மனித நேயத்திற்கு பிறகு அதற்கும் மேலாக ஆன்ம நேயத்தை கண்டவரும் வள்ளல் பெருமானார். ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு மகானாக ஒரு ஒரு சமுதாயத்தை திருத்துகிற ஒரு ஒரு ரிஃபார்மிஸ்ட் என்று சொல்லுகிறோமே, சமுதாயத்தை திருத்துவோராக அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த மண்ணில் நாமும் வாழ்கிறோம் என்பது நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். ஒரு மகானை பின்பற்றுவதை ஒரு மகானையின் வழி நிற்பது என்பது மிகப்பெரிய அரிய செயல்தான். ஜீவகாரண்யத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் ஜீவகாரண்யத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்ல நாம் எத்தனை பேர் நாம் குழாலை மறுத்திருக்கோம் என்று பார்க்கும்போது உண்மையை உணர்வது ஒன்று, ஆனால் உணர்ந்த உண்மையின்படி செயலாற்றுவது என்பது வேறு. எனவே வள்ளல் பெருமானாருக்கு நாம் செய்கிற நன்றி என்று இருக்குமே, ஆனால் இதன் துன்பத்தை நாம் போக்க வேண்டும், குழால் என்பதை தவிர்க்க வேண்டும், ஜீவ காரணத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும், எல்லாரும் வணங்குவதுதான் என்ற உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த மத நல்லிணக்கம் என்று இதைத்தான் குற்றாலத்தில் மகாத்மா காந்தியடிகள் பேசுகிறபோது ஈஸ்வர் அல்லாஹ் பேரே நாம் சத்தோ சன்மதி ஹே பகவான் என்று சொன்னார். ஈஸ்வர் என்றாலும் அல்லாஹ் என்றாலும் உணர்ந்த நாமம்தான் மகாத்மாந்தும் அந்த இணக்கத்தை பேச வைப்பது வள்ளல் பெருமானுடைய கருத்து அறைகளை சொல்லி வள்ளல் பெருமானுடைய வரவு என்பது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரவு. இவனுடைய கருத்துக்கள் இந்த வருகிற காலத்தில் இவர்களை ஒற்றுமைப்படுத்தும் அதற்கெல்லாம் நாம் முன்மொழிகளாக இருக்க வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி சன்மார்க்கிகளாக இருக்கிற நீங்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தோடும் நீலாயிலோடும் நிறைய செல்வத்தோடு வாழ்க என்று சொல்லி நீங்கள் அனைவரும் பதினாறும் பெற்று இறை உணர்வு அற நெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கள் பேரு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அழகு புகழ் தவம் அன்புடைமை மனித மதிப்புணர்ந்து உலகும் பண்பு துறையுடைமை எனும் பேரு பதினாறும் பெற்று போற்றலுக்கும் கூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மனை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறம் சிறப்பாக ஆற்றி வாழ்க. அறுப்பரும் ஜோதி அறுப்பரும் ஜோதி தனிப்பரும் கருணை அறுப்பரும் ஜோதி. இத்துடன் இந்த உரையை நாம் முடிக்கிறோம். உங்களிடம் ஏதாவது கேள்விகள் இருக்கின்றன, நாம் அதை பற்றி சிந்திக்கலாம்.
நன்றி ஐயா, சிறப்பான பேச்சு. வள்ளலாரின் அறிவியல் சிந்தனைகளை நீங்கள் ஒன்றுபடுத்தி காட்டியது மிகவும் அருமையாக இருந்தது. தற்போது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். அதற்கு முன்பு டிஸ்க்ளைமரை படித்துவிட்டு நாம் தொடரலாம். டிஸ்க்ளைமர், பொறுப்பாகாமை. வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆண்மநேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கைகளை ஒட்டி இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திடல் வேண்டும். மேலும் பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்களை அதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமையுள்ளது. எனினும் ஒருவரையொருவர் மனம் நோகாத அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி ஐயா. ஐயா, நீங்க இவ்வளவு நேரம் முதல் கேள்வி நானே கேட்கிறேன். நீங்க இவ்வளவு நேரம் வந்து இந்த வள்ளலாரையும் அறிவியலையும் இணைச்சி பேசிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்க வந்து இந்த குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கீங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ்ல பர்டிகுலரா வந்து இப்போ அகவல்லையோ அல்லது பெருமான் சொல்லியிருக்க பாடல்களையோ எதுவும் இருக்குதா? இத பத்தி நீங்க எதுவும் பேப்பர் பிரசன்டேஷன் எதுவும் பண்ணிருக்கீங்களாங்க ஐயா?
வள்ளல் பெருமானார் வாழ்வியலே அவர்களின் ஒளி உடம்பாக மாறியது என்ற அந்த கருத்து பிற்காலத்தில் ஐக்கியனுடைய விஞ்ஞானத்திற்கு வரும்போது அவரது உண்மை ஒரு ஒளியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் நிறுவிய என்ற அந்த சாமியத்திற்கு ஒரு சான்றாக வள்ளல் பெருமானாருடைய வாழ்க்கையே அமைந்து விடுகிறது. ஆக விஞ்ஞானத்தில் அந்த E=mc² என்ற ஒரு கருத்தை வள்ளல் பெருமானார் தனது உடம்பே ஒரு ஒளியாக மாறிய அந்த கருத்து அந்த வாழ்வியல் மிக பொருத்தமாக அமைகிறது. அது விஞ்ஞானத்திற்கு மிகப்பெரிய பெரிதும் ஒரு உதவியாக இருந்தது. ஆக வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையே வந்து விஞ்ஞானத்திற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயலாக அமைந்திருக்கிறது.
நன்றிங்கய்யா. இப்போ வள்ளல் பெருமான் அவரை வந்து பலரும் வந்து பல விதமா பாக்குறாங்க. ஒரு சிலர் அவரை வந்து ஒரு தத்துவையில் இருக்கிறவராகவும் அல்லது ஆன்மீகத்தினுடைய மகானாகவும் மற்றும் வந்து அவர் ஒரு புலவராகவோ அல்லது கவிஞராகவோ இது மாதிரி பல வகையில பல கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. அவரை வந்து நீங்க வந்து ஒரு அறிவியலரா ஒரு பாக்குறீங்க. சோ இதுல வந்து ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் பெருமானார் எப்படி கனெக்ட் பண்றாரு? நீங்க அதுல உங்க கருத்துல சொல்லியிருந்தீங்க, இருந்தாலும் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். ஆன்மீகம் வேற அறிவியல் வேறையா, அல்லது ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்னா, இல்ல இது ரெண்டும் எங்க எந்த ஏதாவது கன்வெர்ஜ் ஆகுமா, இல்ல வந்து ஆன்மீக அறிவியலை கடந்தது ஆன்மீகமா, இத நீங்க கொஞ்சம் விளக்கலாமா?
ஆன்மீகம் என்ற அந்த ஆன்மீகத்தில் என்று இரண்டு நிலைகள் உண்டு. ஒன்று எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த இடத்திலும் எந்த சமூகத்திற்கும் உள்ள உண்மையை உணர்வது ஒன்று ஒரு நிலை. உணர்ந்த பிறகு அந்த உணர்வு நமது செயல் அமைவது இரண்டாவது நிலை. அவர் உண்மையை உணர்வதும் உணர்ந்த உண்மையின் மீது செயல் அமைவதும் இது இரண்டும் சேர்ந்ததுதான் ஆன்மீகம். ஆனால் இது அறிவியலுக்கும் பொருந்தும். ஆனால் உண்மையை உணர்தல் என்ற நிலைக்கு நாம் வரும்போது விஞ்ஞானிகள் செயலும் உண்மையை உணர்ந்த அளவிற்கு அவர்கள் சொன்னது அவர்கள் உணர்ந்த உண்மையை தான். அது புத்தராக இருந்தாலும் இயேசுவாக இருந்தாலும் அவருடைய நபிகளாக இருந்தாலும் அல்லது சங்கரனாக இருந்தாலும் அவரவர்கள் உணர்ந்த உண்மையைத்தான் சொன்னார்கள். அவர்களைத்தான் நாம் மகான்கள் விஞ்ஞானிகள் என்கிறோம். ஆனால் இந்த விஞ்ஞானிகளுக்கு பிறகு காலங்கள் எப்படி செல்கிறது என்று பார்த்தால் இந்த விஞ்ஞானம் ஒரு நிறுவனத்திற்கு உள்ளாக கட்டுப்படும் போது அது மதமாக மாறிவிடும். ஆக புத்தருக்கு பிறகு புத்தர் ஒரு விஞ்ஞானி, ஆனால் புத்தருக்கு பிறகு புத்த மதம் தோன்றியது. ஆக மதம் என்ற ஒரு கட்டுப்பாட்டிற்குள் அங்கே வந்து விடுகிறது. முகமது நபிகள் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, ஆனால் அவருக்கு பிறகு இஸ்லாமிய மதம் எடுக்கிறது. அதே போல ஏசு பிரானுக்கு கிறிஸ்துவம் என்ற மதம் எடுக்கிறது. ஆக இங்கே நான் பார்க்கலையா அறிவியலில் புது புது கருத்துக்கள் வரும்போது அறிவியலில் புது புது கருத்துக்கள் வரும்போது அந்த விஞ்ஞானிகளுக்கு பிறகு புது புது கருவிகள் வருகின்றன. ஒரு கருவி அஞ்சன் கருவிக்கும் ஒரு கருவி. ஆக ஒவ்வொரு விஞ்ஞானிக்கு பிறகும் ஒரு கருவி வருகிறது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வருகிறது. ஆனால் விஞ்ஞானிகளுக்கு பிறகு ஒரு மதம் தோற்றுவித்த ஞானிகளிடம் ஆன்மீகம் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு பிறகு வந்த மதத்தில் ஆன்மீகம் இருக்கிறதா என்று பார்த்தால் அது மிகப்பெரிய ஐயப்பாடு. ஏனென்றால் மதத்திற்குள் ஒன்று வரும்போது இந்த மதத்திற்குள் இப்படித்தான் அதில் ஒரு கட்டுப்பாடு நிலவுகிறது. எங்கே கட்டுப்பாடு நிலவுகிறதோ அங்கே உண்மை அறிபட்டு விடுகிறது. ஆகவே ஆன்மீகம் என்பது உண்மையை உணர்தலும் உணர்ந்த உண்மையின் மீது நமது செயல் அமைதலும் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தில் தான் விஞ்ஞானிகள் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால் வருகிற மதம் அவ்வாறு இருக்கிறதா என்பது கேள்வி.
இது தவிர வந்து பெருமான் வந்து நீங்க வெளிகள் அதெல்லாம் சொன்னீங்க, ஸ்டீபன் ஹாக்கிங் சொன்னதையும் அதையெல்லாம் கம்பேர் பண்ணீங்க. பொதுவாவே வந்து இதை வந்து ஒரு ஆன்மீக மார்க்கமா தானே எல்லாரும் பாக்குறாங்க, சுதர்சன் மார்க்கத்தை. அத வந்து அறிவியல் மார்க்கமா நம்ம பார்க்க முடியுமா? அத பெருமான் அந்த வழியில அதை எடுத்துட்டு போனாரா? கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம ஒரு அறிவியல் மார்க்கமா நினைக்க முடியுமா சுத்தசன் மார்க்கத்தை?
ஒரு ஒரு மகான் தான் உணர்ந்த உண்மைகளை அவர் ஒரு இலக்கியத்தோடு அவர் எழுதி நமக்கு தருகிறார். அந்த அவர் உதிர்த்த அந்த உண்மைகள், அவர் உதிர்த்த அந்த கருத்துக்கள் எல்லாமே தர்க்க ரீதியாக இருக்கும். அதை அறிவியலாளர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அறிவியலை உருவாக்க வேண்டும், ஒரு விஞ்ஞானத்தில் இதற்கான விடையை தேட வேண்டும் என்பது ஒரு மகானுடைய நோக்கம் அல்ல. மகானுடைய நோக்கம் உணர்ந்த உண்மையை சொல்லுவது. ஆனால் அவ்வாறு சொன்ன உண்மைகளில் பல உண்மைகள் இன்றைய விஞ்ஞானத்திற்கு பொருந்துகிறது. விஞ்ஞானத்திற்கு ஒரு புதிய பாதை அதிலிருந்து கிடைக்கிறது. ஆனால் மகான்களுடைய நோக்கம் என்பது விஞ்ஞானம் மட்டுமல்ல, விஞ்ஞானமும் உண்டு, வாழ்வியலும் உண்டு, தத்துவமும் உண்டு, இலக்கியமும் உண்டு. ஆக நாம் ஒரு இலக்கியத்தை உருவாக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமானார் பாடல்களை பாடவில்லை. அவர் உணர்ந்ததை பாடலாக பாடிய போது அவர் இலக்கியமானது அவ்வளவுதான். தமிழ் இலக்கியத்தை நான் உருவாக்கணும், ஒரு 6000 பாடல் பாடணும் அப்படிங்கிறது வளர்ந்து சொல்வாங்க நோக்கம் அல்ல. ஆனால் தான் உணர்ந்த உண்மைகளை அவர் கூறுகிற போது என்ன, அவர்கள் ஒரு மகானின் வாழ்க்கையில் அவர்கள் உணர்ந்த உண்மைகளை கூறுவதால் அதில் பல விஞ்ஞான கருத்துக்கள் உண்டு. விஞ்ஞானிகளுக்கு தேவையானதை அதை எடுத்துக்கொண்டு விஞ்ஞான உணர்வதற்கான ஒரு வழிவகை கிடைக்கும். ஆகவே விஞ்ஞானிகள் இன்று ஆழ படித்து வள்ளலாரில் இருந்து பல கருத்துக்களை எடுத்து விஞ்ஞானத்தை பெருக்கி பழகும். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கும் அதை வளர்ந்து கொள்வதால் இருக்கின்றது. விஞ்ஞானத்திற்கு அதனால் ஒரு லாபம் அடைகிறது. ஆனால் வள்ளல் பெருமானரை படிக்காத போது அந்த புதிய கருத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே விஞ்ஞானத்திற்கு வளர்ச்சிகளும் இருக்க பொதுவாக ஹாக்கிங் என்ற ஒரு விஞ்ஞான பார்த்தீர்களே, ஆனால் அவர் கடவுள் என்பதை தலை கை கால்கள் வைத்திருப்பவர்தான் கடவுள் என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்ததால் எல்லையற்ற ஆற்றல் கருத்தை அவர் தொட்ட போதும் அவர் அதுதான் கடவுள் என்று தொடர்ந்து கொண்டிருக்கும். அவர் அது இழப்பு அல்ல, அவர் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு. ஏனென்றால் அவர் ஒரு கருத்துக்குள்ளே நின்று விட்டார். ஆனால் வள்ளல் பெருமானார் இந்த பரந்த வெளிதான் தெய்வம் அதுதான் அற்பரும் ஜோதி என்று சொல்லுகிற போது விஞ்ஞானத்தில் பேசப்படுகிற தேர் என்பதும் அற்பரும் ஜோதி ஆன்மீகத்தில் தத்துவத்தில் வருகிற அற்பரும் ஜோதியும் ஒன்று என்ற நிலைக்கு வரும்போது விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் ஒன்றாகிவிடுகிறது. ஏனென்றால் விஞ்ஞானத்தில் எதை நாம் பேஸ் என்று சொல்லுகிறோமோ அதையேதான் வள்ளல் பெருமானார் அற்பரும் ஜோதி என்கிறார். எனவே இன்னும் ஒற்றுமை பண்ணிவிடுகிறது. இந்த ஒற்றுமையை இதுவரை அந்த மகான்கள் யாரும் இவ்வளவாக தெளிவாக கொடுக்கவில்லை. எனவேதான் வள்ளல் பெருமானாரில் இருந்து பல விஞ்ஞான கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு இலக்கியவாதி வள்ளல் பெருமானாரை படித்தார் என்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆக என்ன அமையான பாடல் இது அப்படின்னு புதிய இலக்கியத்தை திகழ்வார். ஒரு தத்துவவாதி வள்ளல் பெருமானார் படித்தால் அவர் தத்துவார்த்தமாக சொல்லுவார். அந்த தத்துவார்த்தமாக சொல்லும் போதுதான் எதை நான் அறுப்பரும் என்று சொல்லுகிறேன். எப்பொருள் மெய்ப்பொருள் என்பது மெய் கண்டவர் அப்பொருள் ஆனது அற்பரும் என்று சொல்லும் போது அது தத்துவார்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மகானுடைய வார்த்தைகள் அவர் நான் விஞ்ஞானத்தை தான் சொல்லப்படு என்று சொல்ல மாட்டார். நான் பாடல் பாட போகிறேன் என்று அவர் சொல்ல மாட்டார். அவர்கள் செய்வதெல்லாம் தாம் உணர்ந்த உண்மைகளை வெளியே கொட்டுவதுதான். அப்படி கொட்டுகிற பாணி ஒரு இலக்கியமாக திகழ. எனவே அனைத்து ஆன்மீகவாதிகளும் அனைத்து மெஞ்ஞானிவாதிகளும் இலக்கியவாதிகளே. ஆனால் இலக்கியவாதிகள் எல்லாம் மெஞ்ஞானிகள். ஆனால் எல்லா மெஞ்ஞானிகளும் இலக்கியவாதிகள். இன்றைக்கு நபைகளை எடுத்துக்கொண்டால் எத்தனை வகையான எழுத்துக்களை அவர் கொடுத்திருக்கிறார், அத்தனை இலக்கியம். ஏசுபுரான் எடுத்துக்கொண்டார், அவர் கொடுத்த பைபிளே ஒரு இலக்கியம். ஆக எல்லா விஞ்ஞானிகளும் இலக்கியவாதிகள். ஆனால் இலக்கியவாதிகள் எல்லாமே விஞ்ஞானிகள்.
நன்றிங்க ஐயா. இப்போ நீங்க உங்களுடைய கான்பரன்சஸ் கருத்தரங்கங்கள் இங்கெல்லாம் போகும்போது பல வெளிநாடுகளுக்கு எல்லாம் போறீங்க, அங்க பேசும்போது இப்போ பெருமான் சொன்ன இந்த அறிவியல் பல அறிவியல் உண்மைகளை நீங்க வெளியே கொண்டு வரீங்களா, அதுக்கான வரவேற்பு இருக்குதா, இல்ல அது இன்னும் வரல அப்படின்னா இதை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு அல்லது அடுத்த தலைமுறை விஞ்ஞானிகளுக்கு இதை எப்படி எடுத்துட்டு போய் அவங்கள வந்து அந்த ஆராய்ச்சிய கண்டினியூ பண்ண வைக்கலாம்?
ஒரு உதாரணமாக நீங்க எல்லாருமே ஒரு பிக் பேங் தியரி என்று நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு 1500 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சிறு கோளம், ஒரு ஹைலி கண்டென்ஸ்டு மேட்டர், ஒரு சிறு கோளம், அது வெடித்து சிதறி இந்த பிரபஞ்சமாக இன்று விரிந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான கோட்பாடாகும். ஆனால் அதே பிக்பேங்கில் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி ஒன்றும் அங்கே இருக்கிறது. ஒரு சிறிய கோளம் வெடித்து இந்த பிரபஞ்சம் விரிகிறது என்றால் அந்த சிறிய கோளம் எங்கிருந்து வந்தது என்பதை இன்றைய விஞ்ஞானிகளுக்கு ஒரு புதிராக அந்த ஆரம்ப கேள்விக்கு பதில் இல்லை என்றால் அவர்களுடைய மொத்த கோட்பாடும் ஒரு சந்தேகத்திற்கு வருகிறது. ஒரு உண்மையான இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு கோட்பாட்டிற்கு இன்றைய விஞ்ஞானம் வர முடியவில்லை. ஏனென்றால் அந்த கோலம் எவ்வாறு வந்தது என்ற நிலையை இன்று விஞ்ஞானிகள் யாரும் தெளிவாக சொல்ல முடியவில்லை. ஆக இந்த இடத்தில் வள்ளல் பெருமானார் அந்த கோலம் எப்படி உருவானது என்பதை புரிந்து கொள்வதற்காக வள்ளல் பெருமானாருடைய அகவல் நமக்கு பயன்படும். ஆக இன்று ஒரு விஞ்ஞானி வள்ளல் பெருமானாரை படித்து வள்ளல் பெருமானாரில் இருந்து அந்த கோலம் எப்படி உருவானது என்று அவரால் சொல்ல முடியும். அதற்கு அவர் விஞ்ஞானியாகவும் இருக்க வேண்டும், தன்மார்த்தியாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களால் தான் இன்று இனிமேல் விஞ்ஞானம் வளர முடியும். ஏனென்றால் இனி புதிய புதிய கருத்துகள் விஞ்ஞானிகளிடம் வந்துதான் விஞ்ஞானம் வளரும். அப்போ விஞ்ஞானத்திலும் ஒரு ஒரு இசைவு உள்ள ஒரு மனிதர்களால் தான் இனி வருகிற காலத்தில் இந்த விஞ்ஞானம் வளர முடியும். விஞ்ஞானிகளின் நோக்கினால் ஆக ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறேன். இந்த அடிப்படை துகள் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாத ஒரு விஞ்ஞானத்திற்கு வள்ளல் பெருமானார் வழங்குகிற பதில், அதற்கும் அடிப்படையாக உள்ள இந்த பர வெளி அரிசருந்தோடி அந்த பர வெளியிலிருந்து தான் அந்த துகள் தோன்றியது என்று அவர் கூறுவது ஒரு மிகப்பெரிய செய்தியா. அதுதான் இருக்கிறேன். இப்ப இந்த விஞ்ஞானத்தில் இந்த கருத்து எடுத்துக்கொண்டு ஒரு விஞ்ஞானத்தை வளர்க்க வேண்டும். அவ்வளவு அந்த வள்ளல் பெருமானாரே ஒரு நீக்கிருந்தாங்க, அவரே வந்து விஞ்ஞான இருப்பாரு, அப்படி அல்ல. விஞ்ஞானம் வளர்வதற்கு அவரிடம் பல கருத்துக்கள் இருக்கு. அதனால விஞ்ஞானத்தில் இருக்கிறவங்க அகவலை படிக்கணும், இலக்கியத்தில் இருக்கிறவங்க அகவலை படிச்சா இலக்கியம் உயரும். இலக்கியத்தில் இருக்கிறவங்க அகவலை படிக்க 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 அவங்களுக்கு இலக்கியம் உயரும். ஆக இலக்கியத்தோட பாடல் பாடல்கிறது வள்ளல் பெருமானுடைய நோக்கம் அல்ல. அவர் உணர்ந்ததே பாடிய போது 6000 பாடல் வந்து கற்றுது, அவ்வளவுதான். நாம் தான் வருகிற தலைவர், நாம் தான் வள்ளல் பெருமானாக எடுத்துட்டு போவோம். ஒரு விஞ்ஞானியா இருந்தா அவர் அகவலை பற்றி விஞ்ஞானத்தை கற்கட்டும், ஒரு இலக்கிய வழியா இருந்தாருன்னா அகவலை பற்றி ஒன்னும் புதிய இலக்கியத்துக்கு போகட்டும், ஒரு வாழ்வியலா இருந்தாருன்னா அவர் வள்ளலார பற்றிய புது புது வாழ்வியல கொடுக்கட்டும். அது நம்முடைய வேலை எல்லாமே. இவர் வள்ளல் பெருமானாக ஈக்குவேஷன் எழுதுவாரு, வள்ளல் பெருமானாக இலக்கியத்தை பாடுவாரு அப்படிங்கிறது அல்ல. வள்ளல் பெருமானாருடைய உண்மைகளை நாம் உணர்ந்தோம் என்றால் ஒரு விஞ்ஞானி புதிய விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்க முடியும், ஒரு இலக்கியவாதி இன்னும் ஒரு சேரத்தை போட முடியும். அதுதான் எனக்கு கூறுகிறது வள்ளலா கருகிற விஞ்ஞான் சொல்லுங்க.
நன்றிங்க ஐயா. ஐயா இப்போ நீங்க எதுவும் இதை பத்தி எதுவும் பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது எழுதியிருக்கீங்களா, இல்ல ஏதாவது புத்தகம் ஏதாவது எழுதியிருக்கீங்களா ஐயா, இந்த அகவல்ல இருக்கிற அறிவியல் உண்மைகளை? அல்லது ஒருவேளை இல்லைன்னா நீங்க வருங்காலத்துல அதை வெளியிட முடியுமா? சரிங்க, அதான் எங்களுடைய வேண்டுகோளும் அதுதான். நீங்க வந்து நீங்க சயின்ஸ்ல இவ்வளவு ஆழமா படிச்சிருக்கிற நீங்க வந்து அதை வந்து அந்த அறிவியல் கோணத்துல வந்து இந்த அகவல்ல இருக்க பல உண்மைகளை வந்து ஒரு புத்தகமா வெளியிட்டா இது எல்லாருக்கும் இது எளிமையா இது வந்து போய் சேரும் அப்படிங்கறத நாங்க நினைக்கிறோங்க. மற்ற வேற யாருக்கும் வேற எந்த கேள்விகள் இருந்தாலும் ஐயா கிட்ட கேளுங்க.
ஐயா வணக்கம். வணக்கம்.
ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஐயாவுடைய பேச்சு வந்து மிகப்பெரிய பாக்கியம். அவங்க மூலமா நம்ம வந்து மிகப்பெரிய ரொம்ப அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு நம்மளுக்கு தேவையான பேச்சா இருந்தது. எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு சந்தேகம் என்னவென்றால், அந்த உண்மை அறிவதற்கு இரக்கம் என்பது தகுதியாக உள்ளது அப்படிங்கறத நான் ஐயா கேட்கிறேன். ஏன்னா நம்ம உலக விஞ்ஞானிகள்னு சொல்றோமே, இந்த உண்மை அறிவதற்கு தகுதியாக இரக்கம், எல்லாவுடத்தும் தயவும் புலால் உண்ணாமையும் கொல்லாமையும் உள்ளதா?
ஆமாம். அந்த கேள்வி சொல்றீங்களா?
அதாவது உண்மை அறிதலுக்கு எல்லா உயிரிடத்தும் இரக்கம் வேண்டும், அதாவது புலால் உண்ணாமை கொள்ளாமை என்பது அந்த உண்மை அறிதலுக்கு தகுதியாக உள்ளது என்பதை விளக்கவும்.
அதாவது நீங்க வந்து கொஞ்சம் வேற மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்க. உண்மையை உணர்ந்து விட்டால் உங்களுக்கு இறக்க குணம்தான் வரும். ஆக எது முதல்ல வரணும், எது ரெண்டாவது வரணும் பாக்கணும் இல்லைங்களா?
ஆமா ஆமா, நன்று.
அதாவது எல்லா உயிர்களும் ஒரே ஒரு அற்புதம் ஜோதிதான் எல்லா உயிராகவும் ஆதரிக்கிறது என்று நான் உணர்ந்து இன்னொன்றை துன்புறுத்துவதற்கு எனக்கு மனசு வராது. இன்னொன்றை போய் நான் அடித்துக் கொள்வதற்கு எனக்கு மனசு வராது. இன்னொன்றுக்கு உதவுகிற இறக்க குணம் தன்னால வந்துடும். ஆக நமக்கு வேண்டியது உண்மையை உணர்கிற பக்குவம் தான் முதல்ல வரணும். அந்த பக்குவம் தான் மற்ற விஷயங்களை கொடுக்க முடியும்.
அற்புதம்.
ஐயா, அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கண்ணையா, நான் ராஜி பேசுறேன் ஐயா, யூஎஸ்ஏல இருந்து.
சொல்லுங்கம்மா.
ஐயா, நீங்க அற்புதமான சொற்பொழிவியா. நேரம் போனதே தெரியல, அவ்வளவு அற்புதமா இருந்தது. பரவலியை பற்றி சொன்னீங்க, அது ஐன்ஸ்டீன் கூற முடியாத கருத்துக்கள் கூட வெளி என்பது வெற்றிடம் இல்ல, அது வந்து அறிவுபூர்வமான ஆற்றல் மிகுந்தது பரவலி அப்படிங்கறதுலாம் சொன்னீங்க. அதுவே அது பெருஞ்சோதி அப்படின்னா அற்புதமான விளக்கங்கள் எல்லாம் சொன்னீங்கயா. எனக்கு ஒரே ஒரு கேள்வியா, நீங்க சன்மார்க்கத்திற்கு வர காரணமா இருந்த ஏதேனும் ஒரு தனிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்குதா, அத பகிர்ந்து?
விளக்கம் என்ன அப்படின்னு,
ஆமாயா, தங்களுடைய தனிப்பட்ட அனுபவம் ஏதும் இருக்குதா
அப்படின்ட்டு? சரிம்மா. ஹலோ,
இருக்கீங்களா?
வந்து நான் ஒரு இயற்பியல் பேராசிரியர்.
சரியா,
பேசிக்கலா வந்து நான் ஒரு இயற்பியல் பேராசிரியர். அப்புறம் அந்த கல்லூரியில முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவன். அதனால இன்றைய விஞ்ஞானத்துல இன்றைய இயற்கையில இருக்கிற பல சிக்கல்கள் எனக்கு ஏற்கனவே எனது ஓர் அளவுக்கு நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த விஞ்ஞானத்துல இருக்கிற சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத உணர்ந்திருக்கிறேன். இந்த சிக்கல்களுக்கு தீர்வு என்பது இந்த அகவலில் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்த போது, ஓ, இந்த அகவலை நாம் வந்து படித்து அதிலிருந்து சில கருத்துக்களை விஞ்ஞானத்திற்கு கொண்டு வரணும் என்கிற ஒரு நோக்கத்துல தான் நான் அகவலை ஊன்றி படிக்க ஆரம்பித்தேன். எனது ஈடுபாடு என்பது அந்த அகவலில் உள்ள விஞ்ஞான கருத்துக்கள் முதல்ல எனக்கு ஈடுபாடாக இருந்தது. ஆகவேதான் இப்ப நான் அகவல்ல வர 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 பலவிதமான கருத்துக்கள் வந்துட்டே இருக்கும் போது, இது என்னுடைய இயற்கைகளை வந்து மேலும் சிறப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கு எனக்கு வந்து அந்த கருத்தினாலதான் எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது அகவல். இப்ப அந்த கருத்தோட அகவல்ல படிக்கும் போது அப்புறம் பலவிதமான இயற்க குணங்கள், அது ஜீவகாருண்யம், ஆன்மை நேயம், எல்லாம் அப்படி அடுத்து வரக்கூடிய சில விஷயங்கள் தான். முதல் முறையாக ஒரு இயற்பியல் என்பதற்கு காரணம் அங்கு உள்ள அறிவியல் பூர்வமான ஒரு கருத்துக்கள் தான். ஹலோ,
அற்புதமான விளக்கம் ஐயா, நன்றி ஐயா.
இப்ப வந்துமா நான் ஒன்னும் சொல்றேன், வள்ளலார் வாழ்ந்த காலத்துல எல்லா மதங்களும் நம்ம நாட்டுல இருக்கு. இஸ்லாமிய மதம் இருக்கு, கிறிஸ்துவ மதம் இருக்கு, சமயங்கள் இருக்கு, வைஷ்ணவம் இருக்கு, பலவிதமான மதங்கள் நம்ம நாட்டுல இருக்கு. அப்படி மதங்கள் நிறைந்த இந்த நாட்டுல பிறந்த வள்ளல் பெருமானார் சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்திய அறுப்பரும் ஜோதி சொன்னாரு. சாதியையும் மதத்தையும் பொய் அப்படின்னு சொன்ன ஒரே மகான் வள்ளல் பெருமானார் தான். வேற யாரும் அதை சொல்லலையே. அந்த சாதியையும் மதத்தையும் வச்சுட்டே தானே அவங்க உடைய மனிதர்களை பாகுபாடு படுத்தி பிரித்து பிரித்து வந்த காலத்துல சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்தி அறுப்பரும் ஜெயின் சொல்றது எவ்வளவு துணிச்சலா இருக்கும் அவருக்கு. அதே சமயத்துல அடுத்த வரையில என்ன சொல்றாரு, சாதியும் மதமும் சமயமும் காரணம் ஆதி அநாதியாக மறுப்படுகிறது. இந்த கீழ எந்த சாதியும் எந்த மதையும் சொல்ல முடியாத ஒரு ஆதி அது. சாதியும் மதமும் சமயமும் காரணம் ஆதி அநாதியாக மறுப்படும் சொல்லி. ஆக ஆதியாக இருப்பதும் அதற்கு முன்பாக ஒன்றுமில்லாத அனாதியாக இருக்கக்கூடிய இந்த அறுப்பரும் ஜோதியை நான் பாடுகிறேன் என்று அவர் சொல்ல போது, சாதியும் மதமத்தையும் பொய் அப்படின்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய
புரட்சியான
வல்லற்புடமான அர்த்தம்.
நன்றியா, மிக்க நன்றியா, அற்புதமான விளக்கங்க.
ஹலோ, வணக்கம். அதாவது நீங்க அற்புதமான அந்த பேச்சுல வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம், அந்த இறைவனை வந்து மூன்றாக சொல்ற அந்த அற்புதமான இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பத்தை இன்னைக்கு ரொம்ப உங்களுடைய உரையில வந்து ரொம்ப கன்ஃபார்மா எங்களுக்கு நாங்க உணர்ந்துட்டோம். ஒரு சின்ன இது, நீங்க அண்டத்தையும் அதை கொஞ்சம் தெரிஞ்ச இயற்பியல் ஆசிரியர்கள்னால கேட்கிறேன், அண்டங்களுக்கும் உலகத்துக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா? அண்டம், அண்டம் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் அப்படின்னு வள்ளலார் சொல்றாங்கல்ல, தோற்றுவிப்புங்கிறாங்க, அண்டங்கள் உலகங்களுக்குள்ள வித்தியாசம்.
சரிங்க, அண்டங்களுக்கும் உலகங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம இருக்கிறது சூரிய மண்டலம். சூரியனை சுற்றி வருகிற 9 கிரகங்கள், அதுல ஒரு 3வது கிரகமாக நம்ம இருக்கிறோம் பூமி. இந்த பூமி சந்திரன் அப்புறம் சுத்திரன் சனி இதெல்லாம் சூரியனை சுற்றி வருகிற இதுக்கெல்லாம் உலகத்துக்கு பொதுவான பெயர் இருக்கிற உலகங்கள். இப்படி ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வருகிற கிரகங்களுக்கு பெயர் உலகங்கள். ஆனா இந்த நட்சத்திரம் வந்து இப்ப சூரியன் வந்து மிகப்பெரிய ஒரு தொகுப்பு, ஒரு கோடான கோடி தொகுப்பு நட்சத்திரங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம். அப்படி ஒரு அண்டம் என்பது கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுடைய தொகுப்பு. அந்த தொகுப்புல ஒரு நட்சத்திரம் தான் நம்ம சூரியன். அது சுற்றி வருகிற இந்த 9 கிரகங்களும் தான் உலகங்கள் என்று பெயர்.
அப்படிங்கும் போது நம்ம அந்த நம்ம முன்னோர்கள் சொன்ன கற்றது கைமண் அல்லது கல்லாதது உலகளவுங்கிற ஒரு அற்புதமான அந்த ஒரு பழமொழியை நம்ம எல்லாருமே ஏத்துக்கிட்டோம்னா, இந்த உலகத்தை பத்தியே தெரியலையே, அப்ப இந்த உலகத்தை படைச்ச ஒரு இறைவன் இறைவன் இவன் தான் என்று சுட்டி காட்டும் பொழுது இந்த சமய மதங்கள் பொய் என்று ஆகிறது. அப்போ நாம் உண்மை அறிதல், இறைவா நீ யார் என்று ஒவ்வொரு அறிவும் ஒவ்வொரு தனித்தனி அறிவும் சாமிகடிகளர் சுவாமிகளை நீங்க உள் அனுபவமாக பார்க்க வேண்டியதாக உள்ளது என்று என்கிறது சுத்தமசர் மார்க்கம். அப்படிதானே ஐயா?
இப்போ ஐயா
ஐயா சொல்லுங்க ஐயா.
இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு
இருக்கிறோம்.
பூமி, பூமிங்கிற ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பூமிங்கிற உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னா, நம்மை சுற்றி பலவிதமான ஒரு அதிசயங்களை பாக்குறோம். இப்ப நான் வந்து தரையில ஒரு வேப்ப விதைய போடுறேன், அதே தரையில ஒரு மாவிதைய பக்கத்துல
போடுறேன்.
இப்போ ரெண்டுக்கும் தண்ணி ஊத்துறேன், ஒரே மண்டா ஒரே தண்ணி தான் ஊத்துறேன். ஆனா அந்த மாவிதை வித்தியாசம், இந்த வேப்பம் இதை அது வேற மாதிரி இலை விடுது. அப்படி இதனுடைய வித்தியாசத்துக்கும் அதனுடைய வித்தியாசத்துக்கும் என்ன காரணம்? ஒரே மண்ணு தான், ஒரே தண்ணி
தான்.
அப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு என்ன காரணம்? அந்த வித்தியாசத்தை உருவாக்கியது யார்? இல்ல, இப்போ ஒரு சூரியன் இருக்கு, அந்த சூரியன் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த சூரியனை குழல வைத்தது யார்? எந்த சக்தி அந்த குழல வச்சுட்டு இருக்கு? இப்ப அதே மாதிரி பல விதமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நம்மகிட்ட பதில் இல்ல. அப்போ இந்த உலகத்தில் அப்பாடு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அப்பாட இருக்கிற அதை நாம் உணர உணரத்தான், அந்த உண்மையை உணர உணரும் போதுதான் நமது வாழ்க்கையில் ஒரு நேர்ச்சி உண்டாம். இல்லைன்னா நம்ம ஒரு இருட்டிலேயே வந்துருக்கோம், ஒன்னும் தெரியாம இருட்டிலேயே வந்துருக்கோம்.
மிக அருமை ஐயா, அதனாலதான் நான் நம்ம வள்ளலார் ஐயா, என் மார்க்கம் அறிவு மார்க்கம், என் மார்க்கம் உண்மை அறியும் மார்க்கம்.
கரெக்ட்
ஐயா, அதனால்தான் ஐயா வந்து அண்ட திறங்கள் அனைத்தையும் அறிய ஆசை கொள், ஆசை உண்டே வம்மின். ரொம்ப அற்புதமான விளக்கம் ஐயா, மிகவும் அருமையான விளக்கம்.
நன்றிங்க. நம்முடைய சின்ன வயிற்று கூட ஒரு சூரியனை பாக்குறோம், ஒரு நட்சத்திரத்தை பாக்குறோம், சூரியன் வருவது யாரால், சந்திரன் பிரிவது எவரால், கண்ணில் படுவன அவை என்னெல்லாம் வேண்டாமா?
அதனாலதான் இந்த திருக்குறள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற அந்த வள்ளுவனை வள்ளலார் ஒத்துக்கிட்டது இதன் அடிப்படையில் தான்.
இதே அடிப்படை தான், இதே அடிப்படை தான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது அறிவுங்கிறதுக்கு காரணமே அது ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிற மெய்ப்பொருளை பார்க்கணும், ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னால் இருக்கிற உண்மையை உணரணும்.
ஐயா ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க ஐயா.
அந்த உண்மையை உணர உணர நம்முடைய சிக்கல்கள் ஒன்று ஒரு தீர்ந்து, உண்மையை உணராத போது சிக்கல் பெருகும்.
இதை அவரவர்களே ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அறிவதாக உள்ளது. ரொம்ப 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 நன்றி, உங்கள் கால் பாதங்களை தொட்டு வணங்கி நன்றியை
சொல்கிறேன்.
ஐயா வணக்கம் ஐயா, என் பேர் கோபி, நான் வந்து யூஎஸ்ல இருந்து பேசுறேன். நீங்க வந்து இந்த சயின்டிபிக் ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து அகவல்ல கொடுத்தீங்க இல்லைங்களா, அது மாதிரி பர்டிகுலரா வந்து அருட்பா பாடல்கள் அதுல ஏதாவது இந்த மாதிரி சயின்டிபிக் ரெஃபரன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காருங்களா ஐயா? ஐ மீன் நிறைய இடத்துல கொடுத்துருக்காருங்க, குறிப்பா இந்த குவாண்டம் ரிலேட்டடா. நீங்க அந்த பேப்பரை கூட ஃபியூச்சர்ல நீங்க வந்து இது எழுத போறதா சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது குவாண்டம் பிசிக்ஸ் குவாண்டம் ரிசர்ச் எல்லாம் இப்ப எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு, அதுல வந்து எந்த அளவுக்கு ஐயா வந்து அவரோட பாடல்களை வந்து அந்த குறிப்பெல்லாம் வந்து வெளியிட்டு இருக்கிறாரு. வெளிவராத குவாண்டம் ரிசர்ச் போற அந்த டைரக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து சில பாடல்கள்லாம் இருக்குது, அந்த மாதிரி கண்ணோட்டத்துல கேக்குறேங்க அந்த கேள்வி. அருட்பால ஏதாவது அந்த மாதிரி எழுதியிருக்காருங்களா ஐயா?
இப்போ ஐந்து திருமுறைகள் பாத்தீங்களா, இப்போ அந்த ஐந்து திருமுறைகளுக்கும் எவ்வளவோ பாடல்கள் வருகின்றன இல்லைங்களா? இப்போ எத்தனையோ எத்தனையோ ஆயிரம் பாடல்களை எழுதி முடித்த வள்ளல் பெருமானார் ஒரு இறுதியான ஒரு உண்மைக்கு வருகிறார். ஒரு இறுதியான நிலைப்பாடு ஒரு உண்மைக்கு வரும்போது அத்தனையும் விட்டுட்டு மறுபடியும் ஒன்னு எழுதணும்னு நினைக்கிறார் பாருங்க. ஏன் நினைக்கிறாரு? அதுல எல்லாம் இல்லாத ஒண்ணு சொல்லணும் நினைக்கிறாரு. இல்லைன்னா அர்ப்பணம் கேள்வி வர வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனை பாடல் எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு 5000 6000 ஒரு பாடல் எழுதுனதுக்கு அப்புறமாக அப்புறம் அர்ப்பணம் கேள்வி எழுதுற. எனவே ஒரு ஒரு இயற்கையாளர்ங்கிற எனது கண்ணோட்டத்தில் வள்ளலாருடைய முடிவான உண்மைகள், அவர் உணர்ந்த முடிவான உண்மைகள் அகவல்லதான் இருக்கு. அதற்கு முன்பாக அவர் பல நிலைகளில் இருந்தபோது பாடிய பாட்டுகள், அவரும் சிலையை பத்தி பாடுறாரு, முருகனை பத்தி பாடுறாரு, சிதம்பரத்தை பத்தி பாடுறாரு, அதெல்லாம் ஆரம்ப நிலைகள். ஆக அந்த ஆரம்ப நிலைகளிலே ஒன்றரை பாடல்கள் விஞ்ஞான காலத்துக்கு இருக்கலாம் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல வந்த. ஆனால் உண்மை பொறுத்தவரையில் அவருடைய முடிவான நிலைத்தான் வரணும், அதுதான் அகவல். எனவேதான் எனக்கு தனிப்பட்ட முறையில் பல இடங்கள்ல பல கருத்துக்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில வள்ளலாருடைய சிகரமாக நினைப்பது அறுப்பரும் ஜோதிதான் தகவல். 1596 வரிகளை ஒரே நாள் இரவுல எழுதினார். ஒரு என்ன கண்ணோட்டத்துல அவர் எழுதியிருக்கோம், ஒரே நாள் இரவு 18th April 1872 அவர் எழுதின தினம். ஆனால் ஒரே நாள் இரவுல 1596 வரி எழுதுறார். அதுக்கும் ஒரு காரணம், ஒரு தத்துவாசமான காரணம் அதுக்கும் இருக்கு. அவர் வந்து குருவாக நினைக்கிற மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் எத்தனையோ பாடல்களை எழுதியிருந்தால் கூட மாணிக்க வாசகருடைய சுருக்கமான அந்த சிவபுராணம் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. எத்தனையோ பாடல்கள் மாணிக்க வாசகர் எழுதியிருக்கலாம், ஆனால் அவர் எழுதிய அருளிய சிவபுராணம் எல்லாரும் எல்லா சைவ வீட்டிலையும் அந்த சிவபுராணம் இருக்கும், எல்லாரும் அதை படிச்சிருப்பாங்க. ஆகவே மாணிக்க வாசகரை குருவாக ஏற்றுக்கொண்ட வள்ளல் பெருமானார் நாமும் அது மாதிரியாக சுருக்கமாக ஒரு இறுதி உண்மையை தந்துவிட வேண்டும், சுருக்கமாக கொடுக்க முடியாது அகவல் எழுதுகிறார். ஆனால் அவருடைய துணிச்சலை பாருங்க, வள்ளல் பெருமானுடைய துணிச்சலை பாருங்க. வள்ளல் பெருமானாருடைய குரு மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் அந்த சிவபுராணத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைக்கும் முன் எண்ணெங்கில் நீங்காதான் தாழ் வாழ்க்கிறார். அவர் குரு ஆரம்பிக்கிறது நமச்சிவாய வாழ்க்கிறது ஆரம்பிக்கிறது. அவருடைய குருவாக ஏற்றுக்கொள்ள வள்ளல் பெருமானார் எவ்வளவு துணிச்சலாக அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதிங்கிறார். அப்ப எவ்வளவு மாறி வாழ்க்கிறார் பாருங்க, எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்தார் பாருங்க. அவர் நமச்சிவாயம் சொல்லி ஆரம்பிச்சாரு, இவர் அற்பரும் ஜோதி ஆரம்பிக்கிறார். குரு அப்படியே ஃபாலோ பண்ணல பாருங்க அவர். அதாவது
சுத்த சன்மார்க்கத்துல ஆண்டவரே குருவாயிட்டார்
ஐயா.
சுத்த சன்மார்க்கத்துல ஆண்டவரே குருவாயிட்டாரு ஐயாக்கு. எத்தனையோ டூல்ஸ் வச்சுதான், எத்தனையோ ராக்கெட்டு விண்வெளிக்கு அனுப்பிதான் பல உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாரும் எத்தனையோ டூல்ஸ் ராக்கெட்ஸ் அத மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுதான் உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஞானிகள்கிட்ட எந்த டூல்ஸுமே இல்லையே, இவ்வளவு உண்மைகளும் அவர்கள் எதன் அடிப்படையில் கண்டுபிடித்தார்கள்?
நல்ல கேள்வி. யார் கேக்குற, உங்க டாக்டர் கேக்குறாங்களா?
என்னுடைய பொண்ணு கேக்குறா, ரத்தினா ஜோதினு அவளுடைய பேர். அவ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, 9வது வகுப்பு படிக்கிறா. அவ நைட்டுக்குள்ள இந்த ஞாபகம் தான் வருதான்.
பேரு? பேரு
ரத்தினா ஜோதி. ஜோதி
ஜோதி வாழ்க்கை. விஞ்ஞானி என்பவன் தனது ஐம்புலன்களையும் ஐம்புலன்களினுடைய திறன், அந்த திறன் போதவில்லை என்றாலும் கருவிகளால் அதை பெருக்கிக் கொண்டு, ஐம்புலனுடைய திறன்களையும் ஒரு கருவிகளால் பெருக்கிக் கொண்டு இந்த பிரபஞ்சத்தை ஆராய்கிறான். கண்ணை ஒண்ணு பார்க்க முடியாட்டால் கூட ஒரு டெலஸ்கோப் வச்சுக்கிறான், ரொம்ப நுண்ணியதை பார்க்க முடியலன்னா ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சுக்கிறான். ஆக ஐம்புலன்களையும் பெருக்கி அவன் இந்த பிரபஞ்சத்தை ஆராய்கிறான். ஆனால் ஒரு மெய்ஞானி ஐம்புலன்களையும் சுருக்கிறான், ஐந்து குலங்களையும் சுருக்கி உள் ஒளியாக உள்ளே பாக்குறான். ஆக இவங்க ரெண்டு வழிய பார்வனுடைய டைமென்ஷன் வேற. ஆக ஒரு விஞ்ஞானி கண்டறியும் உண்மை என்பது அவருடைய ஐந்து குலங்களால் அறியப்பட்டது. ஆனால் ஒரு மெய்ஞானி சொல்லுவது அவனுடைய உள் உணர்வால் உணரப்பட்டது. அந்த உள் உணர்வால் உணரப்பட்ட உண்மைகளை அவன் எடுத்து சொல்றான். அப்படி உள் உணர்வாக எடுத்துப்பட்ட சொல்ல உண்மைகளை உணர்வதற்கு, அவனை உணர்வதற்கு நம்ம அந்த உள்ளுணர்வு நமக்கு இருக்கணுமே. அதனாலதான் விஞ்ஞானிகள் சொல்றது பாப்புலர் ஆகல, ஏன்னா நம்ம அந்த லெவல்ல தானே இருக்கிறோம். ஆனா அந்த விஞ்ஞானிகள் சொல்றாங்களே இந்த புலத்தை விரித்து அவங்களுக்கு வந்து அதை விட உள்ளுவாக சொன்ன விஷயங்களை விஞ்ஞானிகள் சொன்ன விஷயங்களை அவங்களால உணர முடியல, அதனால அவங்க அப்படியே தள்ளிடுறாங்க. ஆனா இவ ஐந்து குழந்தைகளையும் சுருக்கி உள் ஒளியாக உள் உணர்வாக உணர்படுவதுதான் ஒரு விஞ்ஞானி ஒரு உணர்வை வந்துடுறாங்க, ஒரு உண்மைகளை கொண்டு வந்துடுறாங்க. ஒரு விஞ்ஞானிகளுக்கு என்ன வேணும்னா அந்த உள் உணர்வாக அவங்க எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கிட்டா அவங்க விஞ்ஞானம் வளரும்.
அவ்வளவுதான் இருக்காங்க சைனால லைட் அண்ட் சவுண்ட் மெடிடேஷன் இருக்கும், மூணு கண் திறந்து கொள்வதை பத்தி ரொம்ப சிறப்பு சொல்லுவாங்க. அங்க வழியில மூன்றாவது கண் திறந்து வந்து நம்ம உள்ள கேலக்சி எல்லாம் வந்து பாக்குறாங்க. அவங்க வந்து இதுவரைக்கும் அறிவியல் அறிவு எதுவுமே இல்லாதவங்க, ஆனா அந்த மூன்றாவது கண் மூலமா பார்த்துட்டு டாக்குமெண்ட் பண்ணிட்டு இன்னொரு சயின்டிஸ்டோட வெரிஃபை பண்ணும் போது எக்ஸாக்ட்ங்களோ அது வந்து சயின்டிஸ்ட் சொல்றதும் அந்த மூன்றாவது கண் திறந்து கொண்டவங்க சொன்னதும் சரியா இருக்குங்க. அதுக்கு வந்து பெருமானும் ஒரு இடத்துல சொல்றாரு, நம்ம வந்து ராகாதிகள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் இடும்பை அகங்காரம் உறக்கம் உயிர் பதக்கம் இதெல்லாம் குறைச்சுக்கிட்டோம்னா நம்ம வாதபத்தத்துல எதுவும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்து நம்மளோட கரணங்களும் ஞானேந்திரியமும் கர்மேந்திரியங்களும் வந்து தூய்மைப்படும் பொழுது தானாவே நெற்றுத்தன் திறந்து கொள்ளும் அப்படிங்கிறாரு பெருமான். அந்த நெற்றுத்தன் திறந்து திறந்தவங்கதான் வந்து நம்ம திருவாசகம் அது மூலமா திருமந்திரம் வந்து எழுதியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சிறப்பு என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லும் பொழுது அந்த அண்டங்களோட வளர்ச்சியை வந்து திருமூலர் சொன்னதுல இருந்து திருவாசகத்துல மாணிக்க வாசகம் சொன்னதுல இருந்து அற்பால வந்து பெருமான் சொன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அண்டங்களோட வளர்ச்சி அதோட எண்ணிக்கை கோடிகள் அண்ட கோடிகள் அண்டங்களின் வகைகள்ல
நீங்க ஐயா நீங்க இதற்கு பதில ஏற்கனவே நீங்க ஒரு தடவை சொன்னீங்க. அதாவது முதல்ல உண்மை அறியணும் ஒரு ஆசை வரும் பொழுது மற்ற அனைத்து நல்ல கேரக்டர்களும் தன்னால் வரும் என்று நீங்க ஒரு சிறிது நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா ஐயா. முதல்ல உண்மை அறிய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் போதும், அதன் பின்பு அனைத்தும் இறைவனால் கொடுக்கப்படுகிறது. மற்ற சமய மத மார்க்கத்துல அவங்கவுங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சத சொல்லி இருக்கிறாங்க ராமலிங்க அடிகளார் சுவாமிகள். நான் சமயத்துல ஒரு 90% வரைக்கும் நான் கத்துக்கிட்டேன், ஆனா முழு உண்மை எனக்கு தெரியவில்லை. முழு உண்மையை காட்டாத அந்த சமய மதங்களை கைவிட்டு விட்டு நீயே வந்து எனக்கு உண்மை சொன்னால் அன்றி எங்களுக்கு உண்மை புரியாது, அதனால் நான் வெறும் கையுடன் கண்ணீர் விட்டு அழுது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நான் அழுது உன்னிடமே உண்மை காட்டச் சொல்லி நீயே எனக்கு உண்மையை என் அறிவியல் தெரிவிக்க வேண்டும் என்பது அதெல்லாம் நீங்க ஐயா சொன்னீங்க. முதல்ல உண்மை தெரியணும்னு ஆசை வரணும், அப்ப இறைவனால் உண்மை உரைக்கப்படும் பொழுது அனைத்து நம்ம உடலுடைய அமைப்பு எல்லாமே சீராக மாறுகிறது. அது நீங்க எங்க ஐயா வந்து இன்னைக்கு ரொம்ப உறுதிப்படுத்தினது ரொம்ப நாளா இருந்தது. அதுவும் இயற்பியல் ஆசிரியர் ஐயா வந்து அதை உறுதிப்படுத்தும் பொழுது ஒரு ஒரு சந்தோஷ நிலை எனக்கு உருவாகிறது. இந்த சந்தோஷத்தை தந்த உங்களுக்கு நான் நன்றியை மீண்டும் சொல்லிக்
கொள்கிறேன். ஹலோ ஹலோ
ஐயா கேக்குதுங்களா ஐயா? ஐயா வேற யாருக்கும் வேற எந்த கேள்விகளும் இருக்கா அல்லது வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா?
இந்த டாபிக்கை ஒட்டியே வந்து மெய்யறல் வியப்பு அப்படின்ற இதுல ஆரம்பித்த முறையில 94 பாடல்ல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்டகோடி அனைத்தும் காணும் கண்கள் எய்தியே அறிந்தேன் அங்கையற்கனி போல் அவற்றில் உள்ள செய்தியே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பிண்ட கோடி முழுதும் காண பெற்று நின்னையே பேசி பேசி வேக்கின்றேன் இப்பிறவி தன்னையே உனக்கும் எனக்கும் அந்த 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 பாடல் சொல்லியிருக்காருங்க. நீங்க சொன்ன அந்த டாபிக் தான் வந்து அந்த உள்ள உணர்வோட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லைங்க ஐயா. வந்து அம்ம இருந்த இடத்திலிருந்தே அண்ட கோடிகளையும் பார்க்க முடியும் அப்படின்றதுக்கு வந்து இதுல ஒரு பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டா சொல்ல
செய்தி மட்டும் பாக்கிருக்கேன் சொல்லணும். ஹலோ
சொல்லுங்க
சொல்லுங்க.
உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நான் இன்னொரு செய்தியோட நான் முடிச்சிடறேன். இன்னொரு செய்தி இருக்கு, நான் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கு.
ஐயா அதுக்கு முன்னாடி ஒரு கேளுங்க ஐயா. நான் ராஜேஷ் பேசுறேன். ஐயா, நீங்க காஸ்மாலஜி பத்தி எல்லாம் எழுதிருக்கீங்களே ஐயா, பரவாயில்ல வந்து உரைநடையில வந்து இந்த சந்திரன் சூரியன் அக்னி இவைகளோட ரூபஸ்வரூபங்கள் இத பத்திலாம் ஆராய சொல்றாரு. இப்ப இருக்கிற அறிவியல்ல வந்து எல்லாமே ரூபங்களை பத்தி மட்டும்தான் ஆராய்ச்சி இருக்கிற மாதிரி தெரியுது. அதோட சொரூபங்களை பத்தி என்ன மாதிரி ஆராய்ச்சிகள் ஏதாவது நீங்க பண்ணிருக்கீங்களா? உங்க கருத்து என்ன ஐயா?
இன்றைய அறிவியல்ல வந்து சொரூபங்களை பத்தி ஆராய்ச்சி இல்லைன்னு
சொல்றீங்க? ஆமாங்க, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். மோஸ்டா வந்து ரூபங்களை வச்சு தான் ஆராய்ச்சி நடக்கிற மாதிரி தெரியுது.
இன்றைய அறிவியல்ல வந்து ரூபங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யணும்னு சொல்றதை விட இன்றைய அறிவியல் வந்து ஒவ்வொரு பொருளோட பற்றி தான் ஆராயும். உதாரணமாக எலக்ட்ரான் அப்படின்னா எலக்ட்ரானுடைய தன்மைகள் என்ன, எலக்ட்ரானுக்கு ரூபம் கொடுக்கற ஒரு அறிவியல். எலக்ட்ரானுக்கு வந்து ரூபத்தை கொடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணல, ஒரு அறிவியல். ஆனா அதனுடைய தன்மையை பற்றி
பேசுறேன்.
ஒரு ஒரு ரூபங்கள் அற்ற முறையில தான் நம்முடைய விஞ்ஞானம் பேசுறேன். இன்னும் சொல்ல போனா ரூபங்களை கொடுத்தது நாம் நினைக்கிற மதங்கள் தான். எந்த எலக்ட்ரானுக்கோ புரோட்டானுக்கோ இன்றைய விஞ்ஞானம் ரூபத்தை கொடுக்கல, ஆனா அதனுடைய தன்மைகளை பற்றி பேசுறேன். அதனாலதான் அறிவியல் வந்து அறிவியல் வந்து உலக மனுஷருக்கும் பொதுவா போயிடுது. ஏன்னா அந்த ரூபங்களை கொடுக்கல. ஆனா எந்த ஒரு மதமும் உலக மனுஷருக்கும் பொதுவா ஆகிருக்கிறது இல்லை. ஏன்னா அங்க ஒரு ரூபத்தை கொடுத்துட்டாங்க, அங்க ஒரு நாமத்தை கொடுத்துட்டாங்க. அதனாலதான் இந்த
ரூபங்கள் நம்ம வந்து பொதுவா இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல் எலக்ட்ரான் மூவ் ஆன் பார்க்கும் பொழுது அது லெப்டான்ஸாவும் குவார்க்கான்ஸாவும் நம்ம வந்து பாசான்ஸாவும் பிரிக்கிறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா வந்து மாஸ் சார்ஜ் ஸ்பின் இருக்கு. சோ சில போட்டானுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாஸ் கிடையாது. சோ அதோட இந்த மேட்டர்ஸ், இந்த ஃபெர்மியான்ஸோட அசைவு எதனால ஏற்படுது, அதுதான் அருபம். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து டாக்டர் மிஷியோ கொக்கு அவங்க எல்லாம் வந்து இது எல்லாத்துக்கும் முடிவான முடிவா வந்து எப்படி வந்து ஒரு அணுக்குள்ளார உள்ள இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அது எப்படி அப் டவுன் சாம் மூவ் ஆன் எலக்ட்ரான் நியூட்ரோ மூவ் ஆன் நியூட்ரோ அப்படி எப்படி இயங்குது போசான் போட்டான் அப்படிங்கறத பார்த்துட்டு இதோட அசைவுக்கு காரணம் வந்து ஒரு முக்கியமான ஒரு மெய்ப்பொருள் இருக்கு. இது எல்லாமே இதுக்குள்ளார வந்து ஒரு நூல் மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இயங்குது. அது வேவும் கிடையாது பார்ட்டிகளும் கிடையாது, சூப்பர் ஸ்ட்ரிங் ஃபீல்டு தியரி அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து அருவமா எடுத்துக்கிறது வந்து சிறப்பு நான் நினைக்கிறேன்.
ஒரு வைப்ரேஷன் ஒரு விதமான பார்ட்டிகள் எடுத்துக்கிடுவாங்க. ஆனா அந்த பிரச்சனை என்னன்னா எந்த ஊடகத்துல அந்த வைப்ரேஷன் ஏற்படுது, அந்த ஊடகத்தை பற்றி ஸ்ட்ரிங் தியரி பேச ஒரு ஸ்ட்ரிங் ஒரு வைப்ரேஷன் அப்படிதான் சொல்லுமே தவிர எந்த ஊடகத்துல அந்த வைப்ரேஷன் ஏற்படுது. ஒரு வைப்ரேஷன் ஏற்படணும்னா அங்க ஒரு மீடியம் இருக்கணும், அந்த மீடியத்தை பத்தி அது சொல்லாது பேசாது. அதனாலதான் எல்லா சயின்ஸும் வந்து ஒரு விதத்துல இன்கம்ப்ளீட்டா நிக்குது, ஆதியை தொட முடியல. அந்த அந்த வைப்ரேஷன் வரைக்கும் போறாங்க, ஆனா எதனுடைய வைப்ரேஷன் அப்படின்னு நின்றுடுறாங்க. அங்க அந்த இடத்துலதான் அது ஆதிய தொடக்கூடிய இடத்துலதான் வள்ளல் பெருமானார் அதை தொட்டு விஞ்ஞான சக்தி மூலமாக ஒரு வளர்ச்சியை தரலாம் ஒரு வந்து வள்ளல் பெருமானார் சொல்றாரு. அந்த வளர்ச்சியை நம்ம தான் எடுத்து செய்யணும், ஒரு விஞ்ஞானி தான் எடுத்து செய்யணும். அது
சரிங்க.
நீங்க கொடுத்த விளக்கங்கள் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதாவது ஐன்ஸ்டீன் வரலாறு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பாருன்னு சொன்ன விளக்கங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க.
ஒரே ஒரு செய்தி
இருக்கேன் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா இருக்குங்க, டைம் இருக்கு, நீங்க பேசலாம்.
இருக்கேன்
நீங்க சொல்லுங்க, நம்ம டைம் இருக்குங்க, நீங்க எவ்வளவு நேரம்னாலும் சொல்லலாம்.
ஒரு இன்றைக்கு இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு மேட்டர் இருக்குதோ அந்த மேட்டர் ஒரு கான்ஸ்டன்ட், அது கூடவும் கூடாது குறையவும் குறையாதுன்னு எடுத்துக்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய ஒரு பேசிக் கான்செப்டா இன்றைய விஞ்ஞானம் சொல்லுது. இன்றைக்கு எவ்வளவு பிரபஞ்சம் முழுவதுமாக எவ்வளவு மாஸ் இருக்குதோ அந்த மாஸ் வந்து மாறாதது அப்படின்னு அவங்க வச்சுட்டு கணக்குகளை போடுறாங்க. ஆனால் வள்ளல் பெருமானாருடைய அகவலுக்கு நம்ம வரும்போது இந்த பர வெளியில இருந்துதான் வான் புகழ் தோன்றுது அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொன்னதுனால அந்த பர வெளியிலிருந்து வான் புகழ் தோன்றது இன்றைக்கும் நடக்கத்தானே செய்யும். அது ஒரு காலத்தோட நின்று போச்சுன்னு சொல்றதுக்கு முடியாது இல்லைங்களா. ஆக வள்ளல் பெருமானுடைய அகவலின் படி இன்றைக்கும் புகழ்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. ஆகையால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள புகழ்களுடைய மொத்த மாஸ் பொருண்மை என்பது வளர்ந்து கொண்டே இருக்கிறது தான் இன்றைக்கு ஒரு புதிய விஞ்ஞானம். இப்ப அதுலதான் நம்ம வள்ளல் பெருமானார துணைக்கு எடுத்துக்கிட்டு ஒரு புதிய விஞ்ஞானத்தை கொடுக்குறோம். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற பழைய விஞ்ஞானம் பொருண்மை அப்படியே இருக்குது, கான்ஸ்டன்ட் மாறாததுன்னு எடுத்துக்கிடுச்சு. ஏன் எடுத்துக்கிடுச்சுன்னா இந்த வெளி பர வெளியிலிருந்துதான் அந்த பொருள் தோன்றது விஞ்ஞானத்துல இல்ல, எங்க வந்துச்சுன்னா தெரியல, அதனால கான்ஸ்டன்ட் போட்டான். ஆனா வள்ளல் பெருமானார் கூப்பிடும்படி இந்த பறவைக்கு புகழ்கள் வருவதால் அது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே பிரபஞ்சத்தினுடைய எடை பிரபஞ்சத்தினுடைய நிறை உயர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று ஒரு புதிய விஞ்ஞானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஆக ஒரு தைரியமாக வள்ளல் பெருமானார் ஒரு துணைக்கு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு விஞ்ஞானி இந்த நிறை என்பது வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு புதிய விஞ்ஞானத்தை அவங்க உருவாக்கினால் அவங்க ஒரு உலகமே வியக்கத்தக்க ஒரு புதிய விஞ்ஞானத்தை உருவாக்குவாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலோ அல்லது நம்ம இந்திய நாட்டிலோ இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா வாரியில என்ன சொன்னாங்களோ அதுதான் உயர்வுன்னு எடுத்துக்கிட்டுதான். அது தமிழ்நாட்டு விஞ்ஞானிக்கும் அப்படிதான் இருக்கிறது, இந்திய நாட்டு விஞ்ஞானி எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க சார். அகவல்ல இப்படி சொல்லியிருக்கேன், அதெல்லாம் விடுங்கய்யா. ஏன்னா அகவலை படிச்சு ஒரு விஞ்ஞான கருத்தை எடுக்கக்கூடிய ஒரு திராணி இல்லாததுனால அதெல்லாம் சும்மா ஸ்டேட்மெண்ட் ஐயா அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க. ஆக நம்ம எப்பவுமே விஞ்ஞானங்கிற பொறுத்தவரையில இந்த வெஸ்டர்ன் சயின்டிஸ்டியை நம்ம காப்பி பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த நிலை மாறணும். நமக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய உணர்வாளர்கள் இருக்காங்க, அந்த உணர்வாளர்களுடைய கருத்தை எடுத்துக்கொண்டு ஒரு புதிய விஞ்ஞானத்தை உருவாக்குகிற ஒரு வல்லமை ஒரு தமிழனுக்கு உண்டு, ஒரு இந்தியனுக்கு உண்டு. அதை நம்ம எடுத்து செய்கிறோமா என்பதுதான் கேள்வி. ஏன்னா நமக்கு பக்கபலமாக இருப்பது மிகப்பெரிய விஞ்ஞானிகள். இந்த மாதிரி விஞ்ஞானிகள் வந்து அமெரிக்காவிலேயோ லண்டன்லயோ கிடையாது, அது உண்மை. அமெரிக்காவில் எத்தனை விஞ்ஞானிகள் இருக்காங்க, பகல்லார் போலவும் வேதாத்திரி மகரிஷியை போலவும் ஒரு திருமூலரை போலவும் எத்தனை விஞ்ஞானிகள் அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்களுடைய ஹிஸ்டரியே வந்து 500 இயர்ஸ் தான். அமெரிக்கனுடைய ஹிஸ்டரியே வந்து ஒரு 500 to 600 இயர்ஸ் தான். ஆக அவங்க சொல்ற விஞ்ஞானத்துக்கு முன்னாடியே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய பாரம்பரியம் வந்து பல வருஷங்களாக இருக்கக்கூடிய பாரம்பரியம். ஆக அந்த தைரியம் இப்ப நமக்கு வரணும். ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ள ஒரு நாட்டில் வந்து ஒரு அயனால் சொல்லுகிற விஞ்ஞானத்துக்கு முன்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறது சரியா அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு. அப்படி நினைச்சு பார்த்து ஒரு புதிய விஞ்ஞானத்தை உருவாக்குகிற ஒரு காலம் சீக்கிரமே வரும் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்கள் அனைவரும்
ஐயா வணக்கம். ஐயா உங்களுடைய சொற்பொழிவும் விளக்கங்களும் ரொம்ப தெளிவா இருந்தது ஐயா. அதே சமயத்துல அன்பர்கள் நிறைய பேரு சில கேள்விகள் கேட்டாங்க இல்லையா, சந்தேகத்தையும் கேட்டாங்க. அதற்குரிய விளக்கங்கள் வந்து எங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை கொண்டு செல்லுதியா. உண்மையிலேயே நன்றியா, பாதைக்கு எடுத்து செல் புதிய பாதைக்கு எடுத்து செல்வதற்கு உங்களுக்கு நன்றியா. நன்றியா, வணக்கம்.
ஒரே ஒரு சின்ன பதிவு மட்டும் கடைசியா நம்ம பதிவு பண்ணிடலாமா? அதாவது ஐயா சொன்னாங்க மிக முக்கியமாக கடைசி ஒரு சொன்னீங்கல்ல ஐயா, மற்ற இன்று நடக்கின்ற அந்த விஞ்ஞானத்தினுடைய பார்முலாவை நாம மாத்தி ஆகணும், அந்த கிரகங்கள் எல்லாம் ஏற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றன. நீங்க சொன்ன மாதிரியே அற்புறஞ்சோதி ஆண்டவர் ராமலிங்கம் நம்ம ஐயாவிடமும் ஏற்றுக, என்னை போல் ஏற்றுக உலகங்களை, என்னை போல் நீ உருவாக்குக அப்படின்னு சொல்ற வரி வந்து இதுக்கு ஆதாரமா இருக்குது. அப்படித்தானே ஐயா? அந்த மேட்டர் வந்து ஒரு உருவாகி கொண்டே இருக்கிறது. அந்த அந்த அதனுடைய வெயிட் எல்லாம் உருவாகி கொண்டே இருக்கிறது. அதை இந்த பதிவுல நீங்க இரண்டு வரியில வந்து நீங்க சொன்னீங்கன்னா, நாளைக்கு நம்ம இதை கேட்டுட்டு இருக்கிற அந்த இயற்பியல் சம்பந்தப்பட்ட நமது சுத்த சன்மார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பதிவு இன்று எங்கள் ஐயா ஒருத்தர் அகவலினுடைய அடிப்படையில் இந்த கீழ் வரும் இரண்டு வாசகங்களை இன்று நாம் பதிவு செய்து உள்ளார்கள். இது சுத்த சன்மார்க்கத்தினுடைய நெறியின் அடிப்படையில் இந்த எங்களுடைய சுத்த சன்மார்க்கி ஆகிய ஐயா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் சொல்லி அவங்க வேர்ல்டு ஃபுல்லாவே நம்ம பரப்பலாம். அந்த நீங்க சொன்ன அந்த மேட்டர் வந்து டிஃபைன் கிடையாது அப்படிங்கறது ரெண்டு லைன்ல சொல்லுங்களேன். இதுவரைக்கும் விஞ்ஞானம் சொன்னது ஒரு லைனு, வள்ளலார் சொல்றது ஒரு லைன். இதை நாளைக்கு நம்ம இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இயற்பியல் சார்ந்த நம்ம சுத்த சன்மார்க்கிகள் நாளை வெப்சைட்டிலையும் வாட்ஸ்அப்லையும் இதை போட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் திருப்பியும் அந்த உண்மையை இரண்டு வரியில் சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, அந்த மேட்டர் வந்து மாறி இருக்குது. மேட்டர் வந்து டிஃபைன் கிடையாது, கிரியேஷன் அப்படின்னு சொல்றீங்களா ஐயா? மேட்டர் வந்து டிஃபைன் கிடையாது, லிமிட்டெட் கிடையாது, அது வந்து கிரியேஷனாவே இருக்குது. அதனுடைய எடை மாறிக்கொண்டே இருக்கிறது, உருவாகி கொண்டே இருக்கிறதுங்கிற அந்த ஒரு சொன்னது எனக்கு சொல்ல தெரியல நினைக்கிறேன். அதை இன்னைக்கு நீங்க ஒரு இரண்டு லைன் சொல்லும் பொழுது அதை அற்புதமாக நாளை நாம் எங்களுடைய சுத்த சன்மார்க்க அடிப்படையில் வெளிப்பட்ட ஒரு பதிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு சொல்றதுக்காக ஒரு இரண்டு மூன்று நிலைகளில் அது அந்த உண்மையை நீங்க வரிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஹார்டிங் சொல்றாங்கல்ல, ஒரு நாலு வரியில என்னுடைய சமாதியில் எழுத வேண்டும் சொல்லி சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி நீங்க இப்ப சொல்ல வந்த அந்த சுத்த சன்மார்க்க அடிப்படையில் சொல்லப்படுகின்ற அந்த அந்த மாற்றமான அந்த மேட்டர் இது வரைக்கும் டிஃபைன் பண்ண மேட்டர் அப்படி கிடையாது, கிரியேஷன் ஆகிட்டே இருக்குதான் உண்மைங்கிறத ஒரு இரண்டு மூன்று நிலைகள் சொல்லும் பொழுது நாம அதை நாளைக்கு வெப்சைட்ல அப்படியே போட்டு வாட்ஸ்அப்ல அப்படியே பரப்பலாம்ல ஐயா, எல்லா லாங்குவேஜ்லயும்.
பிரபஞ்சத்தில் உள்ளுடைய கூப்பு நிறையை இன்றைய விஞ்ஞானம் மாறாதது என்று கருதுகிறது. ஆனால் வள்ளல் பெருமானாருடைய அகவலின் படி அருப்பெரும் ஜோதியாகிய இந்த பர வெளி புகழ்களாக அனுதினமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எனவே பிரபஞ்சத்தினுடைய நிறை மாறாதது என்று கருதுகிற இன்றைய விஞ்ஞானத்தினுடைய கருத்தை மாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அந்த கருத்தை மாற்றி பிரபஞ்சத்தினுடைய நிறை மாறாதது என்ற இன்றைய விஞ்ஞானத்தின் கருத்தை மாற்றி வள்ளலாரினுடைய அடிப்படையில் நிறை இந்த பிரபஞ்சத்தின் நிறை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்ற ஒரு கோட்பாட்டின் மீது ஒரு புதிய விஞ்ஞானம் உருவாக வேண்டி இருக்கிறது. அந்த விஞ்ஞானம் தான், அந்த புதிய விஞ்ஞானம் தான் பல சிக்கல்களுக்கு தீர்வாக அமையும். அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும்.
நன்றி, நன்றிங்க ஐயா. ஐயா, இத்தோட நம்ம நேரத்தின் காரணமாக நம்மளுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நினைவுக்கு வருவோம். ஐயா, டாக்டர் ஐயா, இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்களுடைய சமயத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் ஒரு அருமையான ஒரு சிந்தனை தூண்டக்கூடிய ஒரு உரையை தந்தீங்க. குறிப்பா வந்து வள்ளலாரையும் அறிவியலையும் இணைச்சி பேசுற தலைப்புகள் ரொம்ப கம்மி. அதுல வந்து நீங்க குறிப்பா அதுல பேசியிருக்கிறது எங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு அறிவியலா இதை திங்க் பண்றதுக்கான ஒரு தூண்டுதலா அமையும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களுடைய முயற்சிகளுக்கும் அருள்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் சுற்றமும் நட்பும் மற்றும் அனைவரும் ஆன்ம லாபம் பெற்று சீரும் சிறப்போடும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் வள்ளல் பெருமான் துணையை கொண்டு விண்ணப்பம் வைக்கின்றோம். நன்றி ஐயா. ஐயா, இப்ப வந்து நம்ம ராஜியம்மா வந்து சுத்த சன்மார்க்க விண்ணப்பத்தை வாசிப்பாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். ராஜியம்மா,
அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி சத்திய சிறு விண்ணப்பம் எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவதி திருவருள் பெருந்தருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி திருவருள் பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சர்க்குருநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா.
நன்றிங்கம்மா. கோபி ஐயா, நீங்க ஜோதி பாடல் பாடி நிறைவு பண்றீங்களா?
ஐயா பாடுறாரான்னு கேக்கலாம். ஐயா நீங்களே பாடுறீங்களா ஐயா ஜோதி பாடல்? அப்படியே படிச்சிடுறாங்க ஐயா. ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாத ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீறு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதிநீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.
நன்றி கோபி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளுக்கும் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி வணக்கம். வாளியினை தூக்கி வைத்த கரதலங்கள் வாளி எல்லாம் வல்ல மணிமன்றம் வாளி நடம் வாளி அருட்ஜோதி வாளி நடராயன் வாளி சிவஞான வழி வாளி என் ஆண்டவன் வாளி எங்கோ நருள் வாய்மை என்றும் வாளி எம்மான் புகழ் வாளி என் நாதன் மலர்பதங்கள் வாளி மெய் சுத்த சன்மார்க பெருநெறி மாண்பு கொண்டு வாளி இவ்வையமும் வானமும் மற்றமும் வாழியவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளையமெல்லாம் உங்க வல்லுள் மலரடி வாழ்க வாழ்க சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா திருச்சிற்றம்பலம். நன்றி அனைவருக்கும். நன்றி
நன்றி ஐயா.